இது உங்களுடைய உள்ளது. இந்த சிறு காரியம் அம்மாவிற்காகவே, அதை கொடுக்க, அதாவது நீங்கள் அவைகளை ஆயத்தம் செய்யுங்கள். அதன் பின்னர் இந்த சிறியதை
turn the service to Brother Branham, God's servant and prophet this morning, for his message with the Lord has given to him, and may God bless him.
சகோதர நெபில் உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் இந்த காலை கூடாரத்துக்கு புத்துணர்ச்சியோடும் நல்வுணர்வோடும் நான் வந்துள்ளது ஒரு சாக்கியமாய் உள்ளது. நேற்று முந்தின நாள் என்னால் பேசக்கூட முடியவில்லை. சுற்றி பறந்து கொண்டிருக்கும் சிறு பூச்சி உங்களுக்கு தெரியும், அது அவர்களுடைய தொண்டைகளுக்குள் சென்று அவைகளை கரகரப்பாக்கி விடுகிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்து அந்நிலையிலிருந்து என்னை விடுவித்ததால் இன்று காலை உங்களிடம் என்னால் பேச முடிகிறது. இங்கு நிறைந்து ஜனங்கள் நின்று கொண்டிருக்கும் ஒரு அருமையான கூடாரம் உள்ளது என்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு நின்று கொண்டிருப்பவர்களுக்கு அளிக்க போதிய இருக்கைகள் நம்மிடம் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் அவர்களுக்கு இருக்கைகளை உடையவர்களாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். ஆனால் எல்லா நாற்காலிகளுமே எடுத்து உபயோகிக்கப்பட்டுவிட்டன என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடன் வந்து உங்கள் முதுகை மறுபக்கம் திருப்பி பீடத்தண்டை உட்கார விரும்ப மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். சில நாட்களாக நான் சரித்திரம் படித்து வருகிறேன். எனவே இன்று காலை பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உங்களுக்கு கற்பிக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஒரு கால் இப்பொழுது நமக்கு சிறிது தாமதமாக கூடும். எனவே நான், அதாவது உட்கார்ந்திருக்கும் உங்களில் சிலர் நின்று கொண்டிருப்பவர்களோடு இடம் மாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி செய்து அவர்களுக்கு சற்று இளைப்பாறுதலை அருளினால் அது நிச்சயமாகவே மிகவும் நன்றாக இருக்கும். இப்பொழுது என் நண்பர்கள் அநேகர், என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். சிலர் வெகு தொலைவில் இருந்து ஜார்ஜியா, ஒஹாயோ, டென்னசி போன்ற பல்வேறு இடங்களில் இருந்தும், இல்லினாய்ஸ், மிசௌரி, மிச்சிகன் போன்ற இடங்களில் இருந்தும் இத்தகைய ஒரு சிறு கூடார கூட்டத்துக்காக அவர்கள் சிக்காகோவில் இருந்து வருகின்றனர். அப்படிப்பட்ட ஜனங்களை காணும் போது அது என்னை மிகவும் நன்றியுள்ளவனாக செய்கிறது. அது மாத்திரமல்ல, ஆனால் இதை நான் கூற விரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தையின் பேரிலான ஆர்வத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு வருவது மாத்திரமல்ல, அவர்களுடன் தங்கள் தசமபாகங்களையும் கொண்டு வந்து சபையின் உதவிக்காக அளிக்கின்றனர். அவர்கள் மிகவும் விசுவாசமுள்ள நண்பர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை உங்களால் மறக்கவே முடியாது. சில நேரங்களில் அவர்கள் மனதை நோக செய்யும் சிலவற்றை நான் கூற வேண்டியதாய் உள்ளது. ஆனால் அதன் உள்நோக்கம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இருதயத்தில் அவ்வாறு செய்ய விருப்பம் இல்லை, ஆயினும் ஏதோ ஒன்று நீ அது செய்யப்பட வேண்டும் என்கிறது. பாருங்கள், எனவே நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும். எல்லா இடங்களில் இருந்தும் அவர்கள் வந்து கர்த்தரை சேவிக்க முற்பட்டு கர்த்தரன கழித்துள்ள ஊழியத்தை அவர்கள் விசுவாசித்து நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் அவர்களுக்கு தவறொன்றையும் எடுத்துரைக்க மாட்டேன் என்றும் அவர்கள் விசுவாசிப்பதை காணும்போது மிகுந்த உத்தமத்துடன் எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கொண்டு அந்த ஜனங்களின் ஆத்துமாக்களுக்கு நான் மெய்ப்பனாக இருக்க வேண்டியவனாயிருக்கிறேன். மற்றவர்கள் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் பனிவுரைந்த மலைகளின் வழியாகவும் குன்றுகளின் வழியாகவும் மிகுந்த ஜன நெருக்கடி உள்ள வீதிகளின் வழியாகவும் காரில் பயணம் செய்து வருவதில்லை என்று நான் அறிவேன். அவர்களுடைய பிள்ளைகள் உணவையும் உறக்கத்தையும் அவர்களுடைய கைப்பட்டியோ காரின் பின்னால் வைக்கப்பட்டு ஓய்வின்றி இங்கு தொடர் பயணமாக வருவது மிகவும் சிரமமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதாகமும் எபிரேயர் 11 அதிகாரத்தில் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்று உரைக்கிறது. நான் இதை என் இதயபூர்வமாக கூறுகிறேன். அநேகர் நியூ ஆல்பனி, லூயிவில் போன்ற இடங்களில் இருந்தும், கெண்டக்கியில் இருந்தும், அதிக தூரமில்லாத வெவ்வேறு இடங்களில் இருந்தும் உத்தமமாக படிக்கட்டி வழியாக பயணம் செய்து இங்கு அடைந்துள்ளனர். அடுத்த ஞாயிறு கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் நான் நினைத்தேன் சபைக்கென ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை வைத்திருந்தேன். ஆனால் இந்த சிறு பிள்ளைகளின் மேல் எனக்கு பரிதாபம் தோன்றியது. இதை நான் கூற வேண்டும். அவர்கள், அதாவது நான் இங்கிருந்தால் சிறு பிள்ளைகளில் அநேகர் வெகு தூரத்தில் இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸை இழந்து விடுவார்கள். அது அந்த சிறு நபர்களுக்கு கடினமாக இருக்கும். போவதற்கு முன்னால் இப்பொழுது நாம், அதாவது இங்குள்ள நாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சாண்டா கிளாஸ் போன்ற கட்டுக்கதையை கற்றுக் கொடுப்பதில்லை என்று எனக்கு தெரியும். யாரிடமும் பொய் சொல்வதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் பொய் சொல்ல போவதில்லை. அப்படிப்பட்ட ஒன்று மிகவும் மோசமான கட்டுக்கதை. அது கிறிஸ்துமஸில் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறது. கிறிஸ்துமஸ் இழந்துவிட்டது. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்குரிய ஒன்றாகிராமல் அது கொண்டாட்டமாகிவிட்டது. குடித்தல், சூதாடுதல் களியாட்டம் போன்றவை அது அஞ்ஞானத்தின் எல்லையாகும். கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு கால் நான் கிறிஸ்துமஸை குறித்து பேசுவேன். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது சிறு பிள்ளைகளின் புதுகுலத்தை பாதிக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் சிறு பிள்ளைகளிடம் அதை போன்ற கட்டுக்கதையை சொல்லக்கூடாது. சிறு பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் இரவின் போது கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை பெறுகின்றனர். அவர்களுக்கு அது புரிவதில்லை. பாருங்கள், அவர்கள் மிகவும் சிறியவர்கள். அவர்களையும் நாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு பொதுவான சில காரியங்கள் உண்டு என்பதை நம்மை நாம் அவர்களுடைய நிலைக்கு தாழ்த்தி அவர்களை மறந்துவிடாமல் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதரனே, என் சத்தம் அதிகமாக கேட்கிறதா? ஒலிபெருக்கியின் சத்தம் அதிகமாக்கப்பட்டுள்ளதா? பின்னால் உள்ளவர்கள், மிகவும் பின்னால் உள்ளவர்கள், நான் பேசுவதை கேட்க முடிகிறதா? பொறுங்கள், நான் ஒலிபெருக்கிக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறேன். எந்த ஒலிபெருக்கி வேலை செய்கிறது? இரண்டுமா, இதுவா, அதுவா? அது நல்ல ஒலிபெருக்கி என்று நினைக்கிறேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது? முன்பை விட நன்றாக இருக்கிறதா? இப்பொழுது அருமையாய் நன்றாய் உள்ளது. சிறு பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிறுவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாமும் ஒரு காலத்தில் சிறுவர்களாக இருந்தோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது அவர்கள் சென்று கேதிரு புதர் ஒன்றை எங்கிருந்தாவது வெட்டி கொண்டு வருவார்கள். அம்மா சோளத்தை பொறித்து அதில் கட்டுவார்கள் என்பது என் நினைவிற்கு வருகிறது. அந்த மரத்தில் அது மாத்திரமே இருக்கும். ஆனால் பழைய கிழிந்த காலுறைகள் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும். அவர்கள் ஒருவேளை ஒரு சிறு பொட்டல மிட்டாய் வாங்குவார்கள். கெட்டியான மிட்டாய், எனக்கு இரண்டு மூன்று மிட்டாய் தருவார்கள். தம்பிக்கு இரண்டு மூன்று மிட்டாய், இரண்டு மூன்று இவனுக்கு சிறு மிட்டாய்கள். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் நாள் முழுவதும் அதை வாயில் வைத்து சப்பிக் கொண்டிருப்போம். அதன் பிறகு அதை சிறு காயத்துண்டில் சுற்றி சட்டைப்பையில் போட்டுக் கொள்வோம். சிறு பட்டாசு துப்பாக்கி அல்லது ஊதுவதற்கு ஊதுகுழல் கிடைத்தால் அது பெரிய காரியம். அது எங்களை பரவசப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கோ அது வித்தியாசமாய் உள்ளது. ஏழை மக்கள் கூட சிறிது காசு வைத்துள்ளனர். எனவே தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் அதிக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடிகிறது. இவர்கள் முன்காலத்து பிள்ளைகளை காட்டிலும் நன்கு உடுத்துகின்றனர், நன்கு உண்கின்றனர், நன்கு வாழ்கின்றனர். இன்று கிடைக்கும் ஊதியத்தின் விளைவாக அவர்கள் எல்லா வகையிலும் நன்றாகவே இருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். எனவே நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் இதை குறித்து எப்பொழுதும் நிச்சயமுடையவர்களாயிருங்கள். சாண்டா கிளாஸ் என்று அப்படிப்பட்ட ஒன்று கிடையாது என்று அவர்களிடம் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் அது உண்மையானது. இந்நாட்களில் ஒன்றில் அவர்களே உங்களிடம் வந்து அப்படியானால் இயேசுவை குறித்து என்ன என்று கேட்பார்கள். புரிகிறதா? பாருங்கள், எனவே அவர்களிடம் உண்மையை கூறிவிடுங்கள். எல்லோரிடத்திலும் உத்தமமாயிருங்கள். சத்தியத்தை உடையவர்களாயிருங்கள். விசேஷமாக உங்கள் பிள்ளைகளிடத்தில் தவறான ஒன்றை கூற வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து வந்து அதை கேட்பார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் நம்புகின்றனர். எனவே அவர்களிடம் நீங்கள் உண்மையே கூறுகின்றீர்கள் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களிடம் உண்மையை மாத்திரம் கூற நிச்சயமுடையவர்களாயிருங்கள். அப்பொழுது எல்லாமே சரியாகிவிடும்.
I want to at least have one more night if I can.
அடுத்த ஆண்டுகள் இல்லை, வருகிற வருட ஆராதனையை தொடங்கும் முன்னர் கூடுமானால் இக்கூடாரத்தில் இன்னும் ஒரு இரவு கூட்டம் நடத்த விரும்புகிறேன்.
If it be the will of God, I'll try to.
தேவருக்கு சித்தமானால் வரும் வருடத்தில் வெளிநாடுகளில் கூட்டம் நடத்த முயற்சிக்க விரும்புகிறேன். அதற்கான அவசியத்தை நான் உணர்கிறேன். விசேஷமாக சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, அநேக ஸ்காண்டினேவிய நாடுகளிலும் ஆசியாவிலுமே.
I feel that we are desperately ought to be in prayer over these things.
நாம் இந்த காரியங்களுக்காக பதரலோடு ஜெபம் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதாவது பரிசுத்த ஆவியின் வழியை நாம் அறிந்து கொள்ளவும், அவர் எப்படி நம்மை வழிநடத்தப் போகிறார் என்றும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும்.
Studying in the early history of the
church. ஆதி சபையின் சரித்திரத்தை நான் படித்த போது பிராட்பேன், ஹேசல்டைன் போன்றவர் எழுதியுள்ள விமர்சனங்கள், நிசாயா பிதாக்கள் போன்றவைகளை, நேற்று பரிசுத்த மார்ட்டினவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து முடித்து விட்டேன். கத்தோலிக்க சபை அவரை பரிசுத்தமானாக்க மறுத்துவிட்டது. ஆனால் தேவன் அதை செய்தார். அவருடைய மகத்தான வாழ்க்கை எவ்வாறு அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவரை தொடர்ந்தன. அவர் எவ்வாறு மரித்த இருவரை உயிரோடு எழுப்பினார், அசுத்தாவிகளை துரத்தினார், அந்நிய பாஷை பேசினார், தரிசனங்களை கண்டார், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய வல்லமையின் ரகசியமே அவருக்கு தேவனுக்கு முன்பாக இருந்த தாழ்மையாகும். இன்று சபையானது வல்லமையை குறித்தும் விசுவாசிக்கிறவரை தொடரும் அடையாளத்தை குறித்தும் பேசினார். அவர்கள் பெருமை உள்ளவர்களாய் நான் பெரியவன், நீ சிறியவன் என்று நினைப்பதை காண்கிறோம். அது ஆதி சபையை போல் அல்ல. நீங்கள் பாருங்கள், ஆதி சபையில் இருந்தவர்கள் தாழ்மையுள்ளவர்களாயும், ஒருவருக்கொருவர் தகவாயும், ஒருவரை ஒருவர் இனிமையாக புரிந்து கொள்கிறவர்களாகவும் இருந்தனர். இன்று அதிக வித்தியாசமாய் உள்ளது. இது பெரும்பாலும் நம்மை செய்தியின் முக்கியமான அம்சத்திலிருந்து வழிவிலக செய்துவிட்டதா என்று நான் வியப்புறுகிறேன். அதாவது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் என்பது போன்ற காரியங்களில் இருந்து உங்களை, அதாவது நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் உங்களை உபயோகிப்பார். கட்டுக்கதைகளை பற்றி இந்த எல்லா கட்டுக்கதைகளை படிக்கும் போதும் கிறிஸ்துமஸே ஒரு கட்டுக்கதை தான். அதில் ஏதுமே, அதாவது கிறிஸ்துமஸை குறித்து எதுவும் உண்மையில்லை. கிறிஸ்துமஸை குறித்து வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் பிறந்த நாளை ஆராதிக்கவில்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது ரோமன் கத்தோலிக்கரின் கொள்கையேன்றி ஒரு கிறிஸ்தவ போதகம் அல்ல. அதற்கான வேத வாக்கியம் வேதாகமத்தில் எங்கும் இல்லை. வேதாகம காலத்திற்கு பின்பு முதல் நூற்றாண்டு வரையிலும் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது வெறும் கட்டுக்கதை. சாண்டா கிளாஸ் வணிக சம்பந்தமாகிவிட்டது. எல்லாமே திரளாக ஒன்று திரண்டு விட்டது. நீங்கள் ஆதிகால சபை வரலாற்றை படித்துவிட்டு அதை இக்காலத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் நாம் எங்கு அடைந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவுதான். கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இந்த குழப்பத்தினின்று நம்மை விடுவிக்க கர்த்தருடைய வருகையின்றி வேறொன்றும் உதவி செய்ய முடியாது. இந்த சிறு இயக்க திருப்பான் தான் ஒளிநாடாக்களில் பதிவாகாதபடிக்கு தணிக்கை செய்கின்றதா? இது முழுவதையும் தணிக்கை செய்வது நல்லது என்றே நான் நினைக்கிறேன். இதை வெளியில் அனுப்பாமல் இருக்கலாம், ஏனெனில் அது மிகவும் கடுமையாக காணப்படுகின்றது. ஆனால் நான் இவ்வாறு கூற காரணம் என்னவெனில், இப்பொழுது ஒலிப்பதிவாகிறதா? இந்த ஒலிநாடாவை விற்பனை செய்யாதீர்கள். பாருங்கள், இது விற்பனைக்கு அல்ல. இவைகளை வேண்டுமானால் சபைக்கு கொடுக்கலாம். ஆனால் ஏனென்றால் அது நிச்சயமாக குழப்பத்தை விளைவித்துவிடும். பாருங்கள், எனவே நாம் வேறொன்றை பேசும் வரை ஒலிப்பதிவை நிறுத்திவிடுங்கள். நாம் செய்தியை அணுகும் முன்பு ஒவ்வொருவரும் ஆழ்ந்த சிந்தனையிலும் உங்களால் முடிந்தவரை இளைப்பாரவும் முயன்று கொண்டிருக்கிறீர்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. ஆனால் நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி இதை ஆணித்தரமாய் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது முதலாவதாக நாம் இப்பொழுது எல்லாமே வழக்கத்திற்கு மாறாக இருக்குமானால் நான் நினைக்கிறேன் அது உள்ள வரைக்கும், அதாவது பக்கவாட்டில் நின்று கொண்டிருக்கும் ஸ்திரீகள் இங்கு வரட்டும். சகோதரிகளாகி நீங்கள் உட்கார இங்கு ஒரு இடம் உள்ளது. ஆம், முன் வரிசையில் ஒன்று உள்ளது, பின்னால் ஒரு நாற்காலி உள்ளது. பீடத்தின் அருகில் பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். யாராயிலும் சிறு பிள்ளை எழுந்து நின்று கொண்டிருக்கும் பெரியவர் யாருக்காவது இடமளிக்க விரும்பினார். இங்கு பீடத்தின் அருகில் பிள்ளைகள் உட்கார இடம் உள்ளது. பெரியவர் யாராகிலும் அந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ளலாம். பின்பாகத்தில் தூளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் ஸ்திரீகளே, அது அந்த மூலையில் பின்பாகத்தில் உள்ளது. ஆனால் அங்கு நின்று கொண்டிருப்பது மிகவும் கடினம். நீங்கள் நிற்க விரும்பினால், சிலர் மேடையின் மேல் அமர்ந்துள்ளனர். சகோதரராகிய உங்களில் சிலர் இங்கு வர விரும்பினால், இந்த பிள்ளைகள் இங்கு ஒருவர் சகோதரன் வேக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலே பாருங்கள், இங்குள்ள இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லோருமே, அதாவது நீங்கள் சௌகரியமாக இருக்க பாவித்துக் கொள்ளுங்கள். சௌகரியமான உணர்வினை பெறுங்கள். சகோதரன் ஷெல்பி இங்கு ஒரு இடம் உள்ளது மேடையின் மேல். நீங்கள் மேடையின் மேல் வந்து எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். சகோதரன் ஈவான், சகோதரன் சார்லி, நீங்கள் இங்கு ஒரு இருக்கை உள்ளது, அங்கு ஒரு இருக்கை, இரண்டு இருக்கைகள் உள்ளன. மேலே பாருங்கள் சகோதரனே, மேலே வந்து கூடுமானவரை உங்களை சௌகரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆராதனைக்காக நாம் எல்லோரையும் நம்மால் கூடுமானவரை அமைதியாக உட்கார செய்வோம். அப்பொழுது நீங்கள் நின்று கொண்டு களைப்படைய மாட்டீர்கள். பின்னால் உள்ள சில சகோதரர்களாகி நீங்கள் பின்னால் உள்ள அறையில் உள்ள சகோதரியே, அறையிலே பின்னால் நின்று கொண்டிருக்கும் சகோதரியே, நீங்கள் இன்னும் இடம் உள்ளது, இங்கு வேறு அது இசைப்பேழை நாற்காலி, அதை யாராயிலும் உபயோகிக்கலாம். அவர்கள் வந்து அதில் உட்கார விரும்பினால் அது நன்றாயிருக்கும். அங்கு ஒரு ஸ்திரீ தன் பக்கத்தில் காலியிடம் உள்ளதாக சைகை காட்டுவதை நான் காண்கிறேன். அது சரியாகிவிட்டது. கூடுமானவர் இப்பொழுது உங்களை சௌகரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இடமளித்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் இப்பொழுது சுமார் 23 நிமிடங்கள், 10:23 நிமிடங்கள் ஆகின்றன. இந்த டிசம்பர் 17 தேதியன்று இன்று காலை ஜெஃபர்சன் வில் ஆகிய இந்த இடத்தில் வெளியே மழை பொழிகிறது. வெளியே மோசமாக உள்ளது, ஆனால் உள்ளே நன்றாக உள்ளது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது, அதை நாம் அணிக்கொண்டிருக்கிறோம். நாம் நித்தியத்தை அணிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிந்துள்ளது மிகவும் அருமையாய் உள்ளது. இன்று காலை விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய செய்தியை நாம் இங்கு நின்று கொண்டு அளிக்க முடிந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான நாளாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நாம் சற்று நேரம் ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமா? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கும் போது யாராகிலும் நினைவு கூறப்பட விரும்பினால் உங்கள் கரங்களை தேவனண்டை உயர்த்தி உங்கள் இருதயத்தில் உள்ள விண்ணப்பங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றி.
Our Heavenly Father, as we now are in the tabernacle, all
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் எல்லோரும் கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒலிபெருக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒலிப்பதிவு கருவிகள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் ஜெபித்து தங்கள் விண்ணப்பங்களை
தெரியப்படுத்துகின்றனர்.
இன்றைக்கு அளிக்கப் போகும் செய்திக்காக நான் கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக புத்தகங்களை படித்து வந்துள்ளேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த பொருளை ஜனங்களின் இருதயங்களில் பதிய வைப்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை உபயோகித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்cும் நேரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து தேவனாகிய கர்த்தரை சந்திக்க அவர்களை ஆயத்தப்படுத்துவாராக. எங்கள் மத்தியில் எல்லா இடங்களிலும் உள்ள வியாதியஸ்தருக்காகவும் அவதியுறுபவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ இயேசுவே, உமது சபையை உலகெங்கும் பரவியுள்ள உமது சபையை நினைவு கூர்வீராக. அவர்களில் சிலர் காடுகளிலும், சிலர் திருமாலத்தின் பள்ளத்தாக்கிலும், சிலர் மலையுச்சியிலும் இருக்கின்றனர். உலகம் முழுவதிலும் உமது பிள்ளைகள் உம் பேரில் சார்ந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றனர். பண்டைய கால யோவான் பத்மத்தீவில் இருந்து கூறின வண்ணமாகவே, ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாங்கள் சத்ருவின் பிரசனத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவன் எங்களை தடுக்கவும் நிறுத்தவும் அவனால் முடிந்த அனைத்தையும் செய்யவும் எங்கள் அருகில் எப்பொழுதும்
இருக்கிறான்.
ஆனால் ஓ கர்த்தாவே, சத்ருவின் மேல் எழும்பி வெற்றி சிறக்க உமது பிள்ளைகளுக்கு இன்று காலை விசுவாசத்தை தாரும். அவர்களுடைய இருதயங்களை நீர் திறந்து அவருடைய ஆத்துமாக்களை செழிப்புள்ள நிலமாக்கி ஜீவனுள்ள வார்த்தை அதில் விதைக்கப்பட்டு அது பெரும் மகிழ்ச்சியையும் அதிக அறுவடையையும் அளிக்க அருள் புரியும். கர்த்தாவே, உமது வார்த்தையையும் உமது ஊழியக்காரரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த என் பலவீனமான சத்தத்துக்கு நீர் உதவி செய்து நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலம் உரக்க பேசும்படி செய்யும். கர்த்தாவே, ஜெப வரிசையின் போது நீர் வல்லமையையும் விசுவாசத்தையும் அருளி செய்து நாங்கள் இக்கட்டத்தை விட்டு செல்லும் போது எங்கள் மத்தியில் பலவீனமானவர் ஒருவராகிலும் இராதபடி செய்யும். கர்த்தாவே, இதை அருள்வீராக. நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் உம் பேரில் காத்திருந்து உமது வார்த்தையை படிக்கும் போது எங்களை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இப்பொழுது நான் வேதாகமத்தில் இருந்து 2-3 பாகங்களை வாசிக்கப் போகிறேன். கடந்த ஞாயிறு நான் உங்களுக்கு அறிவித்தது போல இன்று நான் கிறிஸ்தவ மார்க்கமும் அதற்கு எதிராக விக்கிரகாராதனையும் என்பதன் பேரில் பேசப் போகிறேன். அதுவே இன்று காலை நம்முடைய பாடப்பொருளாகும். நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல, எந்த வகையிலும் ஒரு வேத மாணாக்கனும் அல்ல. நான் கர்த்தராகிய இயேசுவை என் முழு இதயத்தோடு நேசிக்கும் படிப்பறிவில்லாத ஒரு நபர். நான் வேத பண்டிதர் என்று உரிமை கோரவில்லை அல்லது வேறொருவரின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயலவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்று நான் உணரும் சில காரியங்களை என்னுடைய தாழ்மையுள்ள இதயத்தோடு விளக்க முயற்சிக்கிறேன். நான் என்னுடைய சபைக்கு அளித்தே ஆக வேண்டும். இச்சபை வளர்ந்து வருகிறது என்பதும், இது ஆவிக்குரிய பிரகாரமாக சரியாய் உள்ளது என்பதும் என்னுடைய அக்கறையாய் உள்ளது. இது என்னுடைய அக்கறையாய் உள்ளது. ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய அக்கறையில் உள்ளது. அவருடைய அக்கறையே என்னுடைய அக்கறையாய் உள்ளது. எனவே அதை நான் கவனிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். ஆதிகாலத்து சரித்திரக்காரர்கள் இரேனியஸின் மற்றவர்களை குறித்து எழுதியுள்ளதை படிக்கும் போது அவர்கள் எவ்வாறு உலகத்தின் காரியங்களில் கரைபடாமல் தங்கள் சபையை காத்துக் கொண்டனர், அந்த பழைய போதகர்கள் எவ்வாறு சுவிசேஷத்தில் உறுதியாக நின்றார்கள் என்றும் புலனாகிறது. வேதாகமும் எழுதப்பட்டு இன்று நமக்குள்ள வடிவில் அவர்களுக்கு அப்பொழுது இல்லை. சீர்திருத்த காலம் வரைக்கும் அப்படி இல்லை. லூத்தர் தான் அதை அச்சடித்தார். ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டதோ இருந்தது. சுவிசேஷம் மற்றும் அப்போஸ்தலன் அவர்களோ அதனோடு தரித்திருந்தனர். இன்று காலை நாம் படிக்க வேண்டும் என்று எத்தனைத்துள்ள நம்முடைய 2 பாகங்கள், அவைகளில் ஒன்று எரேமியாவின் புத்தகம் 7:10 தொடங்கி 18 முடிய, மற்றொரு பகுதியோ அப்போஸ்தலர் 7:49 காணப்படுகிறது. இதிலிருந்து பாடப்பொருளுக்கான வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது எரேமியா 7:18. நான் 10 வசனத்திலிருந்து படிக்க துவங்க போகிறேன்.
And come and stand before me in this house.
பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அறிவுறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால்
Therefore will I do this unto this house which is called by my name wherein
என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கும் செய்தது போல செய்வேன்.
I will cast you out of my sight.
நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயீம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Therefore pray not thou for this people, pray not for this people, neither lift up and cry or prayers for them.
நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? இப்பொழுது கடைசி வசனத்தை படிப்பதற்கு முன்பாக நான் நிறுத்திக் கொண்டு கர்த்தரது ஜனங்களை கடிந்து கொண்டு அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று கூறும் வசனத்தில் இருந்து மறுபடியும் படிக்க விரும்புகிறேன். 16 வசனத்திலிருந்து 18 வசனம் முடிய படிக்கிறேன். கூர்ந்து கவனியுங்கள்.
Therefore pray not thou for this people, neither lift up cry nor prayers for them.
நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செல்விடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா?
The children gather wood, the fathers kindle fires, and the women knead dough.
எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கிரிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பி செய்கிறார்கள்.
Now I wish to turn now in the book of Acts the 7th
இப்பொழுது நான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7 அதிகாரத்துக்கு திருப்பி 44 வசனம் தொடங்கி 50 வசனம் முடிய படிக்கப் போகிறேன்.
Our fathers had the tabernacle of witness in the wilderness.
மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது.
Which also our fathers that came in
மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புரஜாதியினுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக் கொள்ளுகை அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான்.
The Most High dwelleth not in temples made with hands, as saith the prophet.
ஆகிலும்
உன்னதமானவர்
கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார்.
What house will you
வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாக இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே.
Now you can
இந்த வேத பாகங்களை நான் படித்ததிலிருந்து இன்று காலை என் சிந்தனையை எதன் மேல் வைத்திருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது முதலாவதாக விக்கிரக ஆராதனையின் மேல்தான் வைத்துள்ளேன். விக்கிரகாராதனையை குறித்து குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது. விக்கிரக ஆராதனையை விளக்க அநேக புத்தகங்கள் கிடையாது. விக்கிரக ஆராதனை என்னவென்பதை விளக்க ஆயினும் உலகம் அதனால் நிறைந்துள்ளது.
I think the reason of it is because that it never really been explained to people, not knowing what it would be.
And it's அதை குறித்த உண்மை ஜனங்களுக்கு விளக்கப்படாது அதன் காரணம் என்று நான் நினைக்கிறேன். நான் மேற்கொண்ட பயணங்களில் விக்கிரகாராதனை சிலவற்றை நான் கண்டு அது என்னவென்று அறிந்து கொண்டது என் வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட பெரும் சாத்தியம் எனலாம். விக்கிரக ஆராதனையை குறித்த கடந்த சில வாரங்களாக புராணங்களில், கிரேக்க புராணங்களிலும் ரோம புராணங்களிலும் நான் படித்த போது அவர்கள் அதே முறையை இன்னும் பின்பற்றுகின்றனரா? விக்கிரகாராதனை தொடக்கத்தில் இருந்த விதமாகவே இன்றும் இருந்து வருகிறதா என்பதை என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. இன்று பயணங்களில் நான் கண்ட விக்கிரகாராதனைக்கும் அது ஆதி நாட்களில் எப்படி தொடங்கினது என்று படித்து அறிந்து கொண்ட விக்கிரகாராதனைக்கும் வேறுபாடு ஏதாகிலும் உண்டா என்று பார்க்கும் போது அது மாறவே இல்லை என்பதையே நான் காண்கிறேன். நான் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறேன். இந்தியா விக்கிரகாராதனையால் நிறைந்துள்ளது. அங்கு தீயில் நடப்பவர்கள் உள்ளனர். ஒரு பகல் நேரத்தில் நான் பம்பாயை அடைந்தேன். அப்பொழுது எனக்கோ உபச்சாரம் அளிக்கப்பட்டது. யாரோ ஒருவர் என்னிடம் சொன்னார், அங்கு குழுமி இருந்தவர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் ஜெயின கோயில் ஒன்றில் கூடியிருந்தனர்.
And it was either 17 or 7 different religions.
அது 17 அல்லது 7 வெவ்வேறு மதங்களோ, அது 17 வெவ்வேறு மதங்கள் என்று உறுதியாக அறிவேன். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சவால் விடுவதற்கென என்னை சந்தித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தனர். 17 வெவ்வேறு மதங்கள். அவர்கள் அந்த கோயிலில் வெளியே எங்கள் காலணிகளை கடத்தி வைத்துவிட்டு உள்ளே வரும்படி கூறினர். எங்களை தலையணையின் மேல் அமர்த்தினர். நான் அதை அழைக்கும் முறையில், அதாவது குழப்பமாக அங்கு எங்களுக்கு செய்யப்பட்ட சம்பிரதாய முறைகளை கூறப்போனால் நேரமாகிவிடும். எங்களை அங்கு கொண்டு சென்ற அந்த பட்டணத்தின் நகராண்மை தலைவர் ஒரு இந்து, அதாவது முகமதியனோ. முகமது ஒரு தீர்க்கதரிசி. அவர் இஸ்மவேலின் வம்சத்தில் தோன்றினவர். இஸ்மவேல் ஒரு ஆபிரகாமின் குமாரனாய்
இருந்தான்.
இந்த வம்சத்தில் தோன்றிய ஒரு முகமதியர் தான் இன்று உலக பிரசித்தி பெற்றுள்ள அந்த சுவிசேஷகரை தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஒரு பலபரீட்சைக்கு அழைத்தான். என் அபிப்பிராயம் என்னவெனில், அந்த சுவிசேஷகர், எனக்கு சுகமளிக்கும் வரங்கள் கிடையாது, ஆனால் எங்கள் கூட்டத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அந்த வரம் உண்டு. எனக்கு சில மணி நேரம் அவகாசம் தாருங்கள். நான் அவர்களில் யாரையாகிலும் ஒருவரை இங்கே அழைத்து வருவேன் என்று கூறியிருந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆனால் அப்படி செய்வதன் மூலம் தம்மை ஆதரித்த ஸ்தாபனங்களுக்கு அவர் தம்மை அம்பலப்படுத்தி இருப்பார். அப்பொழுது அவர்களோ அவரை வெளியே எறிந்திருப்பார்கள். அதன் பின்னர் அதை குறித்து இரண்டாவது முறையாக நினைத்து பார்க்கையில், அது நானாக இருந்திருந்தால் அந்த அவிசுவாசி தேவனுடைய வார்த்தையின் மேல் ஜெயங்கொள்ள நான் அனுமதித்திருக்கவே மாட்டேன் என்று நினைக்கிறேன். நான் தோற்று போனாலும் அங்கு நான் நின்று கொண்டு என் விசுவாசத்தை காண்பித்து அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று அவர் பேர் விசுவாசம் கொண்டிருப்பேன். எபிரேய பிள்ளைகள் கூறின விதமாக, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை எரிகிற அக்னிசூலைக்கு தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். ஆம், அது மிக தீரமான செயலாக இருந்திருக்கும். அதன் பின்னர் மீண்டும் நான், அதாவது அந்த மகத்தான சுவிசேஷகர், வேத சாஸ்திரத்தில் பாண்டித்துவ பட்டம் பெற்று வேதத்தை நன்கு அறிந்தவர், அப்படிப்பட்ட மகத்தான மனிதனாக நான் இருந்திருந்தால், நான் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இயேசு என்பவர் கிறிஸ்துவா இல்லையா, முகமது தீர்க்கதரிசியா என்று அவரிடம் சவால் விடுத்து அவனுடைய சொந்த வேதாகமத்தைக் கொண்டு நிரூபித்திருப்பேன். அது என்னுடைய அழைப்பா இருந்திருக்குமானால் வேதாகமத்தை, அதாவது அதை விளக்க வேண்டிய சுவிசேஷகனாக நான் பின்வாங்கி ஓடிப்போவதற்கு பதிலாக என் அழைப்பில் உறுதியாக நின்றிருப்பேன். வாழ்ந்தாலும் மறித்தாலும் உறுதியாக நிற்கும் கிறிஸ்தவ தைரியத்திற்கு அது எடுத்துக்காட்டாக அமையவில்லை. தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நானாயிருந்தால் அந்த விஷயத்தில் அவனுக்கு சவால் விடுத்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பம்பாயில் அஞ்சல் நடந்த கூட்டத்தில் அந்த குருடன் பார்வையடைந்த போது அந்த முகமதியர்கள் அதை எண்ணி பார்க்க மறுத்துவிட்டனர். அதை குறித்து அவர்கள் ஒன்றுமே கூறவில்லை. ஆயினும் எப்படி இருந்தாலும் அந்த ஜனங்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல. அவர்கள் உங்களையும் என்னையும் போல உத்தமமானவர்கள். சில நேரங்களில் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள நம்மை காட்டிலும் அதிக உத்தமமானவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல. அவர்கள் உண்மையாகவே விசுவாசித்து அவர்களுக்குள்ள எல்லாவற்றைக் கொண்டும் அதை கை
கொள்கின்றனர்.
விக்கிரக ஆராதனை குறித்த சிலவற்றை உங்களிடம் கூற விரும்புகிறேன். தீயில் நடப்பவர்களுடைய தெய்வத்தின் பெயரை நானும் மறந்துவிட்டேன். ஆனால் மிகப்பெரிய சிலை, அது மனிதனின் முகத்தை போன்ற முகத்தை கொண்டதாய், வெவ்வேறு நிறங்கள் பிரதிபலிக்கும்படி கற்களில் பொறிக்கப்பட்ட முகம் கொண்டதாய், அவர்களுடைய பாவங்கள் போன்றவர்களை கேட்பதற்கென மிக பெரிய செவிகளை உடையதாய் தோற்றமளிக்கிறது. காதுகளிலோ பெரிய மாணிக்க கற்கள் காதணிகளாக, ஒவ்வொன்றும் சுமார் $500,000 மதிப்புள்ளது. ஒரு கால நான் கூறின மதிப்பு அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த விக்கிரகத்துக்கு மிகவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள். அந்த கோயில் பூசாரி ஒரு ஏழை விவசாயியை கொண்டு வருகிறார். அவன் ஒன்றையும் உடையவனாய் இல்லாமல், அவன் சாதாரணமானவன், விசேஷித்த நபர் அல்ல, அவன் சாதாரண மனிதன். அந்த விவசாயி தனக்கு நல்ல விளைச்சல் கிடைத்ததற்காக தன் தெய்வத்திற்கு நன்றி தெரிவிக்க வருகிறான். அவ்வாறு செய்வதன் மூலம் தன் தெய்வத்தின் மேல் வைத்துள்ள விசுவாசத்தை அவன் காண்பிக்கிறான். அவன் கோயிலுக்கு வந்து தன்னுடைய பூசாரியால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிறகு, அதாவது அநேகடி ஆழமும் அநேகடி அகலமும் கொண்ட கரித்துண்டுகள் நிறைக்கப்பட்ட குழியின் வழியாக அவன் நடக்க ஆயத்தமாகிறான். அது விசிறிகளால் வீசப்பட்டு வெண் தணலாக சூடற்றப்பட்டுள்ளது. அது வேஷம் அல்ல, அது உண்மையே. அவன் விக்கிரகத்துக்கு முன்பாக சென்று தன் பூசாரியிடம் அவனுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். அவர்கள் அவன் மேல் பூசாரி ஆசீர்வதித்துள்ள தண்ணீரை, பரிசுத்த தண்ணீரை
ஊற்றுகின்றனர்.
பின்பு அநேக முறை அவர்கள் ஒரு கொக்கியை எடுத்து, தூண்டில் முள் போன்ற கொக்கி, பெரிய கொக்கி, அரை அங்குலம் முதல் முக்கால் அங்குலம் கனம் இருக்கும். அவர்கள் அதை கனமுள்ளதாக்க ஒரு தண்ணீர் பந்தை அதன் மேல் வைக்கின்றனர். கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரிக்க உபயோகிக்கும் பொருள் போன்ற ஒன்று. அவர்கள் அத்தகைய நூற்றுக்கணக்கான கொக்கிகளை எடுத்து தங்கள் மாம்சத்தின் வழியாக கொக்கியிட்டு அதை வெளியே எடுக்கின்றனர். அவர்கள் உள்ளே செல்லும் போது தங்கள் தெய்வத்தை, விக்கிரகத்தை பிரீதிப்படுத்த மாம்சத்தின் வழியாக அதை எடுத்து தங்களை சித்திரவதை செய்து கொள்கின்றனர். அவர்கள் மாய்மாலக்காரர் அல்ல. பின்பு அநேக முறை அவர்கள் தங்கள் நாவை ஈட்டி வேல் ஒன்றை எடுத்து நாவின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் குத்தி அவர்களை ஒன்றாக இணைக்கின்றனர். அவர்கள் நாவினால் வாயை தைத்துக் கொள்கின்றனர். அவர்கள் தவறான காரியங்களை உரைத்திருந்தால், அதாவது அப்படிப்பட்ட சித்திரவதை. பின்பு அவர்கள் இந்த தீக்குழியின் பக்கம் அமர்கின்றனர். அவர்கள் விக்கிரகத்தை சாந்தப்படுத்த ஒரு ஆட்டை பலியிடுகின்றனர். தங்கள் பாவங்களுக்காக ஒரு உயிரை கொடுக்கின்றனர். அந்த ஆடு கொல்லப்படும் போது அவர்கள் மந்திரத்தை உச்சரித்து முணுமுணுப்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை அவர்கள் அதன் மேல் அறிக்கையிட்டு அதை கொன்று அதன் மாம்சத்தை எரிந்துவிட்டு ரத்தத்தை பாவ பரிகாரமாக
தெளிக்கின்றனர்.
அப்பொழுது இந்த தீயில் நடப்பவன் அவன் பயந்து அதன் வழியாக ஓடினால் அவன் தன்மேல் நிந்தையை வருவித்துக் கொள்கிறான். ஆனால் அவன் மெதுவாகவும் நிதானமாகவும் இந்த அக்கினித்தடலின் வழியாக நடக்க வேண்டும். இந்த அக்கினித்தடல் சில சமயங்களில் 15 அடி ஆழம் இருக்கும்.
15 அடி
ஆழம், 30 அல்லது 40 கஜம் நீளம், 8 அல்லது 10 அடி அகலம் இருக்கும். அவை வெண் தணலாக சூடேற்றப்பட்டிருக்கும். அவன் சிறு துண்டு துணியை தவிர வேறொன்றையும் உடுப்பதில்லை. அவன் இடுப்பில் கட்டப்பட்டுள்ள இடுப்பு துணி. அவன் இந்த மீன் கொக்கிகள் உடல் முழுவதும் தொங்கினவனாய் ரத்தம் வடிந்து அங்கு செல்கிறான். அவன் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையை அடைகிறான். அவன் வாயிலிருந்து வெண்ணுரை தள்ளுகிறது. அவன் அங்கு வருகிறான். அவன் தீயின் வழியாக நடந்து எவ்வித சேதமும் நேராமல் மறுபக்கம் அடைகிறான். அவன் நடக்கும் போது அவனுடைய பாதங்கள், கால்கள் அவ்வளவு ஆழமாக நெருப்புக்குள் செல்லுகின்றன. அவை 2 அல்லது அதற்கு அதிகமான ஆழம் நெருப்புக்குள் சென்று அந்த வெண்தணலை அவனுடைய மானிட மாம்சத்தின் மேல் எடுத்துக் கொள்கின்றன. அவன் இவ்வாறு அந்த தீயின் வழியாக நடந்து ஒரு கெடுதியும் நேரிடாமல் மறுபக்கம் அடைகிறான். அவனுடைய கால்களை நீங்கள் கண்டால் ஒரு கீறலோ அல்லது சுட்ட வடுவோ இருக்காது. அதை நான் கவனித்த போது ஒரு அஞ்ஞான விக்கிரகத்துக்கு ஆட்டின் ரத்தத்தை பலி செலுத்தி அதன் பேரில் உள்ள விசுவாசம் ஒரு அஞ்ஞானியை தீயினின்று பாதுகாக்குமானால், ஜீவனுள்ள தேவரை விசுவாசிக்கும் ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன்.
Idolatry is a strange thing. Down through the ages we've had it ever since the beginning of time.
இப்பொழுது விக்கிரகாராதனை ஒரு விரோதமான காரியமாய் உள்ளது. காலங்கள் தோறும் அது இருந்து வந்துள்ளது. காலம் என்ற ஒன்று தொடங்கின முதற்கொண்டு என நினைக்கிறேன். இப்பொழுது விக்கிரகாராதனைக்குரிய ஒழுங்கு என்னவெனில், இந்த விக்கிரகத்தை நிறுவும் மனிதன் அதை ஓரிடத்தில் வைத்து அதை சிறந்த விதத்தில் வழிபடுவதற்கென அவன் சென்று தன்னை ஆயத்தப்படுத்திக்
கொள்கிறான்.
இந்த விக்கிரகம் அவன் கண்டே இராத ஏதோ ஒரு தெய்வத்தின் சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளது என்று அவன் நம்புகிறான். அதற்கு உருவமில்லை. எனவே அந்த தெய்வத்துக்கு அவன் விக்கிரக வடிவில் ஒரு உருவத்தை உண்டாக்குவதாக நினைக்கிறான். இப்பொழுது நீங்கள் அதை மறந்துவிட வேண்டாம். அந்த விக்கிரகம் இருப்பதாக அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் இல்லாத கட்டுக்கதையான தெய்வத்தின் வடிவமே. அவன் இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து காணக்கூடாத அந்த தெய்வம் கீழே இறங்கி இந்த விக்கிரகத்துக்குள் வருகிறது என்றும், இந்த விக்கிரகத்தின் மூலம் அவன் அந்த தெய்வத்துடன் பேசுகிறான் என்றும், அந்த தெய்வம் இந்த விக்கிரகத்துக்குள் நுழைந்து அவனுக்கு பதிலளிக்கிறது என்றும் அவன் நம்புகிறான். புராணங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாகிய உங்களில் அநேகர் அந்த தெய்வங்கள் ஒன்றோடு ஒன்று அந்த நாட்களில் யுத்தம் செய்தன என்று
கூறுகின்றனர்.
இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால், அந்த தெய்வம் இயற்கைக்கு மேம்பட்ட நிலையிலிருந்து தன்னை இந்த விக்கிரகத்துக்குள் மனோவசிகப்படுத்தி நுழைத்துக் கொண்டு வழிபடுகிறவனுக்கு இந்த விக்கிரகத்தின் மூலம் பதிலளிக்கிறது.
Emotional sense
வழிபடுகிறவனும் ஒரு வகை உணர்ச்சியை தன்னில் உண்டாக்கிக் கொண்டு அந்த விக்கிரகம் தன் இதயத்தில் பேசுகிறது என்றும், அவனுடைய பாவங்கள் இந்த விக்கிரகத்தின் மூலமாக அவருக்கு மன்னிக்கப்பட்டது என்றெல்லாம் நம்புகிறான். அது பிசாசு என்பதை வெளிப்படையாய் காண்பிக்கிறது. பிசாசு அவ்விதம் செய்கின்றது. அவர்கள் காரியங்களை ஒழுங்கற்ற விதத்தில் செய்வதில்லை. சிலர் அப்படி செய்கின்றனர். ஆனால் அவர்களில் உண்மையாக வழிபடுவோர் சிலர் உள்ளனர். உதாரணமாக, அந்த விக்கிரகங்களில் உள்ள அந்த பிசாசுகள் எவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்தின என்றும், பொருட்களில் இருந்து ரத்தத்தை வரவழைத்தன போன்ற வரலாறுகளை என்னால் உங்களுக்கு கூற முடியும். அவை பிசாசுகள். உண்மையாகவே பிசாசு என்ற ஒன்று உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிப்பதில்லை என்று அர்த்தமாகிவிடுகிறது. நிச்சயமாக நீங்கள் அதற்கு எதிராக ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். ஆதரவாகவும் எதிராகவும் உள்ளவை. எனவே பிசாசு உண்மையாகவே இருக்கிறான். அவன் ஒரு நபர். அது ஏதோ சிந்தனை அல்ல. அவன் ஒரு நபர். பிசாசு என்பது உங்களுக்கு நேரிடும் ஒரு பொல்லாத எண்ணம் என்னும் போதகம் நிலவி வருகிறது. இல்லவே இல்லை, அப்படி அல்ல. பிசாசோ ஒரு நபராயிருக்கிறான். அவ்வாறு போதிக்கும் அதே ஜனங்களே பரிசுத்தாவி என்பது உங்களுக்கு நேரிடும் ஒரு நல்லெண்ணம் என்று விசுவாசிக்கின்றனர். ஆனால் அதை நம்பாதீர்கள். பரிசுத்த ஆவி ஒரு நபர். அது ஆவியின் ரூபத்தில் உள்ள கிறிஸ்து என்னும் நபர். இந்த விக்கிரகாராதனைக்காரர்கள், அதாவது உங்கள் வேதாகமத்தை அல்லது வேத பாகத்தை எடுக்க ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சிலவற்றை படிக்கும்படியாக இன்னும் சிறிது நேரத்தில் சில பாகங்களை நான் குறிப்பிடுவேன்.
These idolaters prostrating themselves.
இந்த விக்கிரகாராதனைக்காரர்கள் விக்கிரகத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்து அந்த விக்கிரகம் அவர் வழிபடும் தெய்வத்தின் பிரதிநிதியாய் உள்ளது என்று
நம்புகின்றனர்.
இப்பொழுது இவ்வாறு வழிபடுபவன் மாய்மாலக்காரன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவர் அந்த விக்கிரகத்துக்குள் இருக்கும் ஏதோ ஒன்றையும் உண்மையாகவே பற்றிக் கொள்கிறான். ஏனென்றால் அது அவனுக்கு பதிலளிக்கிறது. அவன் ஏதோ ஒன்றை செய்கிறான். அந்த விக்கிரகத்திடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்கிறான். அது இல்லாத ஒரு கட்டுக்கதையான கடவுள், உண்மையான ஒன்று அல்ல. அநேக சமயங்களில் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களில் நுழைந்து விடுகிறான். சில நேரங்களில் பிசாசு கூட்டங்களிலும் நுழைந்து தேவனை போல் ஆள்மாறாட்டம் செய்கிறான். என் ஊழியத்திலே இதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது இன்று காலை நாங்கள் இதை கற்பித்துக் கொடுக்கிறோம் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இந்த சபைக்கு இதை கூற விரும்புகிறேன். நான் இந்த ஊழியத்தை விட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது, நீங்கள் உங்கள் போதகரிடமும் இங்கு உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ள போதகத்திலும் நிலை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வார்த்தையில் நில்லுங்கள். நீங்கள் அதை விட்டுவிடாதீர்கள். என்ன வந்தாலும் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வார்த்தையில் உறுதியாய் நில்லுங்கள். புரிகிறதா? நான் இங்கிருந்து போய்விடுவதனால் நான் இங்குள்ள போதகர்களில் ஒருவன். சகோதரர் நெவில் நான் போதிப்பதையே போதிக்கிறார். எனவே சபைக்கு வந்து வார்த்தையை கேளுங்கள். அவர் என்னை எங்கு வழிநடத்தி செல்லப் போகிறார் என்று எனக்கு தெரியாது. இன்று காலை நானோ உணவருந்து மேஜைகள் என் மனைவியிடத்தில் எனக்குள்ள ஏதோ ஒன்று இத்தனை ஆண்டுகளாக கூக்குரலிட்டு வருகிறது. அது என்னவென்று நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்றேன். அது எங்கு என்னை வழிநடத்தும் என்றும் எங்கு கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் எங்கு என்னை வழிநடத்துகிறாரோ நான் அவரை பின்பற்றி செல்வேன். விக்கிரகாராதனை இன்றும் உள்ளது. நாம் கண்டறிவதோ ஜனங்கள் பிடத்தண்டை வந்து குருட்டு போதர்கள் சொல்லும் குருட்டு வார்த்தைகளை கேட்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களோ உன் சிந்தையை திறந்து கொடு, எல்லாவற்றையும் மறந்துவிடு, உன் சிந்தையை வெறுமையாக்கிக் கொள், நீ எலியாவாகி விடுவாய், நீ இது அது மற்றதாகி விடுவாய் என்கிறார்கள். என்னே ஒரு பொய். நீங்கள் அப்படி தேவனிடத்தில் வருவதில்லை. அது எல்லா விதமான பிசாசின் ஆவிகளும் நுழைவதற்கு உங்கள் ஆத்மாவை திறந்து கொடுப்பதாகும். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். பிசாசு என்ற ஒருவன் இருக்கிறான் என்றும் அவன் கிட்டத்தட்ட கடைசி வரை கிறிஸ்துவை போல் ஆள்மாறாட்டம் செய்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பரிசுத்த மாற்றீடு வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை சில நாட்களுக்கு முன்பாக நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பையன் சன்னியாசியாக ஆகிவிட்டானாம். அவன் பண்டைய தீர்க்கதரிசியைப் போல் தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி தேவன் அவனை அழைத்துள்ளார் என்று கூறினாராம். நான் கூறுவதை கேளுங்கள், நான் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று கூறினாராம். உண்மையாகவே அக்காலத்தில் இருந்த குருவானவர்களின் பள்ளியோ அவன் கூறினதற்கு செவி கொடுக்க மறுத்துவிட்டது. அந்த பையனின் வாழ்க்கை அதற்கு ஒத்ததாக அமைந்திருக்காத காரணத்தால் அவர்கள் அதை நம்பவில்லை. முடிவிலே அவன், நான் தீர்க்கதரிசியாய் இருக்க அழைக்கப்பட்டேன் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன் என்றானா. அந்த வாலிபனோ, நான் அழைக்கப்பட்டேன் என்றான். பாருங்கள், வரங்களும் அழைப்புகளும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே அளிக்கப்படுகின்றன. பாருங்கள், அவர்கள் வார்த்தையை விட்டு விலகி சென்று விடுகின்றனர். நீங்கள் வார்த்தையை விட்டு விலகும் போது வேற எதிலாவது நுழைந்து விடுகிறீர்கள். இந்த பையன் உங்கள் மத்தியில் உட்காரவும் நான் தீர்க்கதரிசி என்பதை காண்பிப்பதற்கு இன்றிரவு நள்ளிரவின் போது தேவனோ எனக்கு ஒரு வெள்ளங்கியை அளிக்கப் போகிறார் என்றானான். எனவே அவர்கள் அன்றிரவு அவர்கள் எல்லோரும் அவனுக்கு செவி கொடுத்து உள்ளே வாருங்கள் என்று மெதுவாக அழைத்தனராம். இதை பார்ப்பதற்கென்றே ஜனங்கள் தொலைவில் இருந்து பயணம் செய்து வந்தனர். அவ்வாறே அந்த பையன் ஒரு வெள்ளங்கியை பெற்றான். அதை அவனுக்கு அளித்தவர் சென்று விட்டவுடன் அவர்கள் சென்று அந்த அங்கியை பார்த்தனர். அது உண்மையான அங்கி, காண்பதற்கோ அது மிக அழகாக இருந்தது. ஆனால் அந்த வயோதிப பேராயரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது சரியென்று அவருக்கு தென்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு அது அந்த வெள்ளை அங்கி வேத பூர்வமானதாக இருக்கவில்லை. அவன் அதை பெற்றுக் கொண்ட போது அவர்களோ இந்த அங்கியை எடுத்துக்கொண்டு அந்த தேவ மனிதனாகிய பரிசுத்த மாற்றின் முன்பாக போய் நில் என்றனர். அவனோ அதை செய்ய மனமில்லாதிருந்தான். அவன் அந்த உண்மையான தீர்க்கதரிசிக்கு முன்னால் நிற்க விரும்பவில்லை. அவர்களோ அவனை நிற்கும்படி வலுக்கட்டாயப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் அவனை கொண்டு செல்ல தொடங்கின போதே அந்த அங்கி மறைந்து எங்கோ சென்று விட்டது. அது எங்கு மறைந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பாருங்கள், அது பல பரீட்சைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவ்வாறாகிவிட்டதே. உங்களிடம் உண்மையான தங்கம் இருக்குமானால் அது நல்லதா அல்லது இல்லையா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியது. அது எந்த இடத்திலும் பரிசோதனையில் வெல்லும். அவ்வாறே உண்மையான தேவனுடைய ஆவி எங்கும் பரீட்சையில் நிற்கும். ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையினால் சோதிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நல்ல ஜனங்களே ஒருவகை மிகை உணர்ச்சி கோளாறுக்குள் செல்வதை நான் கண்டிருக்கிறேன். இந்த ஒளிநாடாவை விற்பனை செய்ய வேண்டாம் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நல்லவர்கள், பெந்தேகோஸ்த ஜனங்கள், புரிந்து கொள்ளாத போதகர்கள், இதுபோன்ற மக்கள் இத்தகைய மிகை உணர்ச்சிக்குள்ளாகி தங்கள் நினைவினை இழந்த நிலைக்குள்ளாகி அதுபோன்ற காரியங்களை செய்து முடிவில் அந்நிலையானது அவர்களை பைத்தியக்கார விடுதிக்கு அனுப்பி வைக்கிறது. இந்த பேதை ஜனங்கள் தங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கும் போது பிசாசுகள் உள்ளே நுழைந்து அந்த இடத்தில் வந்துவிடுகின்றன. உண்மையாகவே பிசாசு என்ற ஒன்று உண்டு. பிசாசு யாரோ ஒருவரிடம் வந்ததை நான் படித்தேன். அது இரேனியஸ் அல்லது மாற்றி என்று நினைக்கிறேன். என்னை காட்டிலும் இதை குறித்து நன்கறிந்துள்ள வேத மாணாக்கர் உள்ளனர். அவன் தலையில் பொற்கிரீடம் தரித்தவனாய், வெள்ளை அங்கி தரித்து, உள்ளில் பொன்னால் மூடப்பட்ட காலணிகளை அணிந்தவனாய் தோன்றி, நான் தான் கிறிஸ்து, என்னிடத்தில் பாவ அறிக்கையிடு என்றானாம். அந்த பரிசுத்தமானோ அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டார். அந்த உண்மையான தீர்க்கதரிசி அவனிடம் காத்துக் கொண்டிருந்தான். அவன் இரண்டு மூன்று முறை மாற்றினிடத்தில், நான் கிறிஸ்து, என்னிடத்திலே பாவத்தை அறிக்கையிடு என்று கூறினான். ஆனால் அவரோ, என் கிறிஸ்து இப்படி வரமாட்டார் என்றார். அது உண்மை. நீங்கள் வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். வார்த்தையில் நில்லுங்கள். பாருங்கள், மகத்தான யுத்தம் சமீபித்து விட்டது. இப்பொழுது நாம் அநேக ஆண்டுகளாக சபையில் இருந்ததாக பாவனை செய்து விளையாடி வந்தோம். ஆனால் இப்பொழுதோ வேதம் கூறியுள்ளபடி என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய வேலையானது வந்துவிட்டது. இது ஆவிக்குரிய யுத்தமாக போராட்டமாக இருக்கப் போகிறது. சிலர் தொடர்ந்து ஸ்தாபனங்களில் இருப்பார்கள். ஸ்தாபன சபையும் அது சென்று கொண்டிருக்கும் வழியிலேயே சென்று ஆதிக்கத்தை அடையும். ஆனால் போர்க்களத்திற்கு வந்து கொண்டிருக்கும் உண்மையான விசுவாசியே நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் வேதவாக்கியங்களை நன்கு கற்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்தவர்களாக இருப்பது நல்லதாகும். இல்லையேல் நீங்கள் எளிதில் பொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டு அதை அறியாமல் இருப்பீர்கள். அது வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அதை விசுவாசிக்காதீர்கள். வார்த்தையில் நிலைத்திருங்கள். விக்கிரகாராதனை பழமையானது. அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் பழமையானது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பீப்ளி போ இந்தியர் அரிசோனாவில் விக்கிரக வழிபாட்டை செய்து வந்தனர். அவர்களுக்கு மழைக்கடவுள் ஒன்று இருந்தது. அந்த மழைக்கடவுள் அவர்கள் ஒரு மண்ணாமையின் உருவத்தை செய்வார்கள். அது மண்ணிலிருந்து வெளிவந்தது போல் தோற்றமளிக்க அதன் மேல் புள்ளிகளை வைப்பார்கள். இந்த மண்ணாமையை அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து மழைக்கடவுள் மண்ணாமையின் ஓட்டினுள் வந்து அதன் மூலமாக அவர்களிடம் பேசினதாக அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் அதை நம்பினர். மண்ணாமை மண்ணிலும் சேற்றிலும் வாழ்ந்து வந்தால் அதற்கெல்லாம் கடவுள் என்று கூறினர். அது ஒரு கட்டுக்கதை, ஒரு பாவனை விசுவாசம் என்பது உண்மைதான். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் பிசாசுகளை வழிபட்டனர். மழைக்கடவுள் என்று நினைத்து மண்ணாமையை அவர்கள் வழிபட்டதன் மூலம் அவர்கள் தங்கள் மேல் அசுத்த ஆவியை வரவழைத்துக் கொண்டனர் நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் தங்கள் இதயங்களை அதற்கு திறந்து கொடுத்தனர். ஆனால் அது தவறான ஆவியாய் இருந்தது. இன்றைக்கு அநேகர் தங்கள் இதயங்களை தவறான ஆவிக்கு திறந்து கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்பது சரிதான். ஆனால் அநேக முறை அது வார்த்தைக்கு விரோதமாக அமைந்து அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. இது அல்லது அது என்பது கிடையாது என்கிறது. அது கிறிஸ்தவ மார்க்கம் என்னும் மாறுவேடத்தில் வந்துள்ள பிசாசு என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். சற்று கடித்து அதற்கு நாம் வரும்போது அது கிறிஸ்தவ மார்க்கம் என்னும் மாறுவேடத்தில் வந்துள்ள பொல்லாத ஆவி என்பதை நீங்கள் காண தேவன் உதவி செய்வாராக பாருங்கள். ஆனால் அது கிறிஸ்துவின் ஆவியல். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி ஒவ்வொரு முறையும் வார்த்தைக்கு வரும். அவரால் தமது சொந்த வார்த்தையை மறுதளிக்க முடியாது. கிறிஸ்தவ மார்க்கம் ரோமாபுரிக்கு வந்தபோது ரோமாபுரி பட்டணத்தில் அந்த 7 மைல் சுற்றளவு உள்ள சுவற்றினுள் 400 அஞ்ஞான கோயில்கள் இருந்தன. 400 அஞ்ஞான கோயில்கள். அவை தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் எழுப்பப்பட்டிருந்தன. தேவர்கள் மற்றும் தேவதைகள், பெண்களுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசமான 400 தேவர்கள். 400, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். பவுல் ரோமாபுரிக்கு வந்தபோது இதைத்தான் கண்டான். பெந்தேகோஸ்தையில் இருந்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அனுப்பப்பட்டு அவர்கள் ரோமாபுரியில் ஒரு சபையை நிறுவின போது அவர்கள் இதைத்தான் பெற்றிருந்தனர். அவர்கள் அஞ்ஞான விக்கிரக வழிபாட்டை கண்டனர். ரோமாபுரி பட்டத்தில் 20 லட்சம் ஜனங்கள் இருந்தனர். அதாவது அடிமைகளும் புறநகர் பகுதிகளில் வாழ்ந்தவர் அனைவரையும் சேர்த்து 20 லட்சம் ஜனங்கள். ரோமாபுரியை சுற்றிலும் இருந்த மதில்கள் 7 மைல் நீளம் கொண்டதாக இருந்தன. அந்த மதில்களுக்குள் அஞ்ஞான தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் எழுப்பப்பட்ட 400 அஞ்ஞான கோயில்கள்
இருந்தன.
இப்பொழுது நான் சரித்திரத்திலிருந்து எடுத்த ஒன்றை சற்று நேரம் பேச விரும்புகிறேன். என்னிடம் அப்படிப்பட்ட ஒன்று இப்பொழுது உள்ளது. அவர்கள் வழிபட உள்ளே பிரவேசித்த முறை, அவர்கள் வழிபட எப்படி வந்தனர், ஒரு அஞ்ஞானி வழிபட எப்படி வந்தான். முதலாவதாக அவன் கோயிலுக்கு சென்று பூசாரியை, அந்த அஞ்ஞான பூசாரியை காண்பான். பின்பு அவனிடம் ஒரு தொகையை காணிக்கையாக கொடுப்பான். பின்பு அவன் பேசப்போகும் தெய்வத்தை சாந்தப்படுத்த ஒரு மிருகத்தை பலியிடுவான். சில சமயங்களில் ஒரு கோயிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருப்பது வழக்கம். அங்கு தேவர்கள் தேவதைகள் போன்றவை ஒரே கோயிலில் இருக்கும். எனவே அந்த அஞ்ஞான பூசாரி இவன் அங்கு சென்று பூசாரியிடம் காணிக்கையாக ஒரு தொகையை தருவான். அந்த பூசாரி ஒரு மெழுகுவர்த்தி அவனுக்கு கொடுப்பான், சாதாரண கொடுப்பினால் செய்யப்பட்ட வர்த்தி. தொழுவதற்கு செல்பவன் பூசாரிக்கு தொகையை செலுத்தின பின்பு அவன் அந்த மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு அவன் பேச விரும்பும் இந்த தெய்வத்தின் பீடத்திற்கு செல்கிறான். அந்த பீடத்தில் தீ எரிந்து கொண்டிருக்கும். அங்கே பலி சுட்டரிக்கப்படும். அந்த சிலையின் பாதத்தில் பெரிய வெண்கல கோயில் இல்லை சிலை. அவன் இந்த மெழுகுவர்த்தியை பீடத்தில் உள்ள தீயை கொண்டு ஏற்றி விக்கிரகத்தின் பாதங்களை அடைந்து இந்த மெழுகுவர்த்தியை அங்கு வைக்கிறான். அதை அங்கு வைத்த பிறகு உங்களுக்கு தெரியுமா, அவருடைய தேவர்கள் அனைத்திலும் எந்த தெய்வம் இந்த விக்கிரகத்துக்குள் வந்து அவனோடு பேச வேண்டும் என்று அதற்கு தெரியும் என்று நினைக்கிறான். அந்த மெழுகுவத்தி எதற்காக என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த மெழுகுவத்தியை பீடத்தில் உள்ள தீயை கொண்டு ஏற்றி அதை அங்கு வைக்கிறான்.
And then
He would go back out in the floor of the tabernacle. And there he would prostrate himself on the floor. And there he would put all his soul, all of his strength
into his prayer, and
pray to this great God,
மகத்தான தெய்வம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த புராண தெய்வத்துக்கு எடுத்து அது இறங்கி அந்த விக்கிரகத்துக்குள் வந்து அவனிடம் பேசும்படி
வேண்டுகிறான்.
சக்கரவர்த்திகளில் ஒருவன் அப்பல்லோ விக்கிரகத்துக்கு முன் மிகவும் பயபக்தியுடன் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்ததன் விளைவாக சத்தம் அந்த விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு அவனிடம் பேசினதை அவன் கேட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவனே சாஷ்டாங்கமாய் விழுந்ததினாலேயாம். நீங்கள் உடனே சகோதரன் பிரணாமே, அவன் சத்தத்தை கேட்டது உண்மையா என்று கேட்கலாம். அவன் சத்தத்தை கேட்டான் என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் அது பிசாசின் சத்தம். ஜூபிட்டர் என்னும் தெய்வம் இல்லவே இல்லை. மற்றும் அவர்களுக்கு இருக்கும் அநேக கடவுள்கள் உண்மையாகவே கிடையவே கிடையாது. ஆனால் அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் அறிந்திராத மர்ம தெய்வத்தை பணிந்து கொள்கின்றனர். அந்த தெய்வம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து உண்டாக்கிய அந்த விக்கிரகத்தில் அதனுடைய ஆவி இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அப்பொழுது அதன் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. அவர்கள் அதற்கு காணிக்கை படைக்கின்றனர். தொழுகிறவன் இத்தகைய உணர்ச்சியை தனக்குள் ஏற்றிக் கொண்டு மறுபடியும் விக்கிரகத்துக்கு முன்பாக செல்கிறான். இம்முறை அந்த அஞ்ஞானி பூசாரி அவனுக்கு ஆகாரமும் குடிக்க ஏதாகிலும் கொண்டு வந்து விக்கிரகத்தின் பாதங்களில் வைக்கிறான். அப்பொழுது இதை இந்த காகிதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன், அதிலிருந்து படிக்கிறேன். பாருங்கள், அவன் இந்த விக்கிரகத்தின் பாதங்களடி சென்று குடிப்பதற்காக படைக்கப்பட்டதை எடுத்து சற்று குடித்து ஆகாரத்தை சிறிது உண்டு அது விக்கிரகத்தின் பாதங்களின் மேல்
ஊற்றுகிறான். Communing with devils, gods and goddesses.
அவர் என்ன செய்து கொண்டிருந்தான்? பிசாசுகளோடு ஐக்கியம் கொள்கிறார். பிசாசுகளுடன் ஐக்கியம் கொள்ளுதல், தேவர்களும் தேவதைகளும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுடன் ராமோஜன பந்தியில் புசிப்பது போன்று இது அமைந்துள்ளது.
That was a kind that the first church or the first
இதைத்தான் ரோமாபுரிக்கு வந்த முதலாம் சபை அல்லது சுவிசேஷத்தின் முதலாம் யாத்திரிகர் அதுவே ரோமாபுரிக்கு வந்தது. இந்த ஜனங்களின் வழிபாட்டில் கண்டனர்.
Baal was the most noted god of all the age of the idols was Balaam.
பாகால் எல்லா காலங்களிலும் எல்லா விக்கிரகங்களை காட்டிலும் பிரபலமானவன். பாகால் அவன் சூரிய தேவன். அவனுக்கு ஒரு மனைவி உண்டு, சந்திர தேவதை. அது என்று அழைக்கப்படுகிறது. அஸ்தரோத் அது ரோம நாணயத்தில் காணப்படுகின்றது. அவள் தேவதை, சந்திர தேவதை அல்லது வானராணி, தேவர்களுக்கெல்லாம் தாய் என்று அழைக்கப்பட்டாள். சந்திர தேவன் பாகால் சூரிய தேவன். ஏறக்குறைய எல்லா அநியாயிகளுமே சூரியனை வழிபட்டனர். நமது முன்னோர்கள் அமெரிக்காவை அடைந்து அமெரிக்கா நிறுவப்பட்ட போது இங்கிருந்த சிகப்பு இந்தியர்கள் அதைத்தான் செய்திருந்தனர். நமது முன்னோர்கள் இங்கு வந்தபோது இவர்கள் சூரியனை அப்பொழுதும் வழிபடுவதை
கண்டனர்.
ஏனென்றால் அதில் அவர்கள் வழிபட்டது கிறிஸ்தவர்கள் ரோமாபுரிக்கு சென்ற போதும் அங்கு ஜனங்கள் அவ்வாறே தேவர்களையும் தேவதைகளையும் சேவித்து வந்தனர். இப்பொழுது விக்கிரக ஆராதனை மாறவே இல்லை என்பது என் பயணங்களில் நான் கண்டறிந்த உண்மை. அதேபோல் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கமும் மாறவே இல்லை. இரண்டும் தன் தன் ஸ்தானத்தில் நிற்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவை அப்படியே இருக்கும். இதன் பேரில் நான் சற்று பேச விரும்புகிறேன். அப்பொழுது இதை பற்றிய கருத்து உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அதை நிச்சயமாக புரிந்து
கொள்வீர்கள்.
சூரிய தேவனானதால் அவனுக்கென்று சுடப்பட்ட பணியாரங்கள் இறைவியா அதை குறித்து கூறியுள்ளதை சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம். ஸ்திரீகள் சூரிய தேவனாகிய பாகாலுக்கு பணியாரங்களை சுட்டனர். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தால் அவர்கள் நாங்கள் பாகாலை சேவிக்காமல் போனால் எங்கள் பயிர்கள் சேதமடையும். ஏனென்றால் பாகால் செழிப்பின் தேவன் என்று கூறுவதை காணலாம். வேறு விதமாக கூறினால் சூரியனே பயிர்களை வளரச் செய்கிறது என்று நாங்கள் அறிவோம். ஆனால் தீர்க்கதரிசியோ அவர்களிடத்தில் நீங்கள் தேவனை மறந்துவிட்டதால் உங்கள் பயிர்கள் விளையவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்களோ பாகாலை சேவித்து அவர்கள் அவனை சேவித்து அவனுக்கே காணிக்கை படைத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பாகால் வட்ட வடிவமான தேவனாக இருப்பதால், அதாவது இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் கிரகித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் மற்றதை இந்த செய்தியின் முடிவை அறிந்து கொள்வீர்கள். சூரிய தேவன் வட்ட வடிவமான தேவன். அவர்கள் பெரிய தட்டுகளை வைத்திருந்தனர், அது சூரியனை பிரதிபலித்து அக்கனி போல் தோன்றும்.
The bread that Jeremiah said here that they were, the women would bake these cakes in the veil.
அவர்கள் சுட்ட எரேமியா கூறும் அந்த பணியாரம், ஸ்திரீகள் பாகாலுக்கு இந்த பணியாரங்களை சுட்டனர். அது சூரியனை போல் வட்ட வடிவமாக உண்டாக்கப்பட்டது. அது அஞ்ஞான பீடத்தின் மேல் ஐக்கியத்திற்காக படைக்கப்பட்டது. அது சூரியன் அல்லது சந்திரனை போல் வட்ட வடிவில் செய்யப்பட்டது. ஏனென்றால் அது சூரிய தேவன் அல்லது சந்திர தேவதை. பாகால் அது செழிப்பின் தேவன், அவன் எல்லாவற்றையும் விளைய செய்கிறான்
என்றனர். And it is said and believed.
ஆதி சபை ரோமாபுரிக்கு வந்தபோது இதை கண்டது. இன்றைய ரோமன் சபை அல்லது ரோமன் கத்தோலிக்க சபை இவ்வாறு அறிக்கை செய்து அதை விசுவாசிக்கிறது. அது கத்தோலிக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் கத்தோலிக்கர். நாம் கத்தோலிக்க சபை, அப்போஸ்தல கத்தோலிக்கர்கள். கத்தோலிக்கம் என்றால் உலகம் முழுவதும் என்று பொருள். நாம் அப்போஸ்தல விசுவாசம் கொண்ட உலகம் முழுவதும் வியாபித்துள்ள சபை. ஆமையா, இவ்விரு சபைகளுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உண்டு. ஒன்று உலகம் முழுவதும் வியாபித்துள்ள கத்தோலிக்க சபை, அப்போஸ்தல திருச்சபை. மற்றது ரோமன் கத்தோலிக்க சபை. பேதுரு ரோம சபையை நிறுவினதாக கூறப்படுகிறது. அவர்கள் அதை நம்புகிறார்கள். அதற்கு ஆதாரமான வேத வாக்கியத்தை நான் காண விரும்புகிறேன். பேதுரு எப்பொழுதாவது ரோமாபுரியில் இருந்தான் என்று கூறப்பட்டுள்ள இடத்தை நான் வேதத்திலிருந்து நான் காண விரும்புகிறேன். அவன் கிபி 41 முதல் 46 முடி அங்கிருந்ததாக ரோம சபை கூறியுள்ளது. அந்த சமயத்தில் தான் கிளாடியஸ் ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாக இருந்தார். அதன் காரணமாக எல்லா யூதர்களும் வெளியேறினர். அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தை படித்து பாருங்கள், அப்பொழுது கண்டுகொள்வீர்கள். பவுல் எபேசுக்கு சென்ற போது அவன் அக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் கண்டான். அவர்கள் யூதர்கள். அவர்கள் துன்புறுத்தலின் காலத்தின் போது அங்கிருந்து வெளியேறி மறுபடியும் பாலஸ்தீனாவை அடைந்தனர். ஏனெனில் கிளாடியஸ் கிறிஸ்தவர்கள் வைதிக யூதர்கள் உட்பட எல்லா யூதர்களும் வெளியேறும்படி கட்டளை பிறப்பித்தான். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமாபுரியில் சபையை நிறுவினர். கிளாடியஸ் எழுதினதன் விளைவாக அவர்களோ அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது. சபை அனைத்தும், அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்கள் அனைவரும் ரோமாபுரியை விட்டு வெளியேறிவிட்டனர். பேதுரு சபையின் பேராயராக இருந்தார் என்பதை குறிக்கும். கிறிஸ்துவுக்கு பிறகு குறைந்தது 70 வரைக்கும் அவன் பாலஸ்தீனாவை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதற்கு வேத ஆதாரங்களை என்னால் காண்பிக்க முடியும். இந்த வேதாகமத்தில் இருந்தே நீங்களோ பேதுரு ரோமாபுரியில் கொல்லப்பட்டார் என்றும் பவுல் ரோமாபுரியில் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் என்றும் கூறுகிறீர்கள். அது சமய கொள்கை. நான் எனக்கு கிடைத்த ரத்த சாட்சிகளை குறித்து எழுதியுள்ள புத்தகங்கள் அனைத்தையும் படித்திருக்கிறேன். அவர்களில் ஒன்றிலாகிலும் பேதுரு அல்லது பவுல் இருவரில் ஒருவர் ரோமாபுரியில் கொல்லப்பட்டதாக கூறவில்லை. நாம் படித்த ஆதிகாலத்து உண்மை சம்பவங்களை கூறும் ரத்த சாட்சிகளை பற்றிய புத்தகங்கள் எதுவும் அப்படி ஒன்றும் கூறவில்லை. பேதுரு ரோமாபுரியில் கொலை செய்யப்படவில்லை. அது ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையின் கொள்கை. நான் அஞ்ஞான மார்க்கத்தை அம்பலப்படுத்தவே இங்குள்ளேன். எனவே நாம் கர்த்தருடைய உதவியைக் கொண்டும் அவருடைய வார்த்தையின் உதவியைக் கொண்டும் அதை செய்யப் போகிறோம். பாருங்கள் சபை என்ன நிலையில் உள்ளது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் கத்தோலிக்கம் என்று கூச்சலிடுகிறீர்களே, ஆனால் ஒரு சில நிமிடங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமாபுரியை விட்டு வெளியேறின பின்பு வேதாகமத்தின்படி அங்கிருந்த சிறு சபையானது அனாதையாகிவிட்டது.
All was in there were converted pagans that came over into the Roman Christian church.
அதில் மீதி இருந்தவர் அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வேறொரு தம்பதிகளும் நிறுவி வளர்த்து வந்த ரோமன் கிறிஸ்தவ சபையை சேர்ந்து கொண்ட மனம் மாறிய அஞ்ஞானிகள் மாத்திரமே. இவர்கள் வெளியேறின பின்பு அங்கிருந்தவர்கள் தங்கள் சொந்த பேராயர்களை ஏற்படுத்திக் கொண்டு சொந்த கோட்பாடுகளை அமைத்துக் கொண்டனர் என்று நாம் காண்கிறோம். கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தியின் ஆதரவை பெறவும் அவனுக்கு பிறகு வந்தவர்களின் ஆதரவை பெறவும் இவர்கள் இவ்வாறு செய்ய வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நாட்டின் அரசியல் அமைப்பில் அவர்கள் நிலை கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு அங்கத்தினர்கள் தேவைப்பட்டன. எனவே வாயினால் மாத்திரம் முழுமையாக அறிக்கை செய்து இன்று அமெரிக்காவில் உள்ள சிலரை போல தேவனே அறியாதவர்களை அவர்கள் சபையின் அங்கத்தினர்களாக சேர்த்துக்
கொண்டனர்.
வெறும் ஒரு அறிக்கை. அவர்களுடைய சொந்த தெய்வத்தை தவிர வேறொரு தேவனாக கருதின கிறிஸ்துவை அவர்கள் வாயினால் மாத்திரமே அறிக்கை செய்தனர். பின்பு அவர்களுடைய சபை ஒழுங்குகளில் அவர்கள் அஞ்ஞான சடங்குகளை நுழைத்தனர்.
The Roman priest. Then they adopted this.
முதலாவதாக ராபோஜனத்தில் பங்கெடுக்கும் விஷயத்தில் ரோம குருவானவர் அஞ்ஞான வழிபாட்டை நுழைத்தார். ராபோஜனம் செய்யும் முறையே முதல் காரியமாக கலந்தாலோசிக்கப்பட்டது. நொறுங்குண்டு பிடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரத்திற்கு பதிலாக அவர்கள் அதை சூரியன் சந்திரனை போன்ற வட்டவடிவில் செய்தனர். இந்நாள் வரை அது வட்ட வடிவிலேயே உள்ளது. நிச்சயமாகவே இப்பொழுது அது வட்ட வடிவமான மெல்லிய ரொட்டி துண்டே என்று அவருடைய நொறுங்குண்ட சரத்தை போல் அல்ல, அது வட்ட வடிவமாகவும் வளவழப்பாகவும் உள்ளது. ரோமன் கத்தோலிக்க குருவானவர்கள் இந்த வட்ட வடிவமான ரொட்டியை இன்றைக்கும் பிடத்தின் மேல் வைத்து அது மெய்யான கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கின்றனர். இந்த சில மேல் சபை எபிஸ்கோப்பல் சபையினர் போன்றவருக்கு ஒரு பெரிய வேறுபாடு இந்த விவகாரத்தில் உள்ளது. இது மெய்யான சரீரமா அல்லது சரீரத்துக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளதா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு உள்ளது. ரோமன் கத்தோலிக்க அது மெய்யான சரீரம் என்கின்றனர். ஏனென்றால் அது பாகாலின் சூரிய தேவனின் மெய்யான சரீரமாக அமைந்து பித்தளை தட்டில் தன்னை வட்ட வடிவில் பிரதிபலிக்கின்றது. எந்த கிறிஸ்தவ ராபோஜன மேஜையும் வட்ட வடிவமுள்ள அப்பத்தை அதன் மேல் கொண்டிருக்காது. அவர்கள் கிழக்கு நோக்கி அதை வைக்க வேண்டும் என்று சொல்லி அஞ்ஞான வழிபாட்டில் அவர்கள் செய்வது போல் ஸ்திரீகளை அவர்கள் உள்ளே கொண்டு வந்தனர். அஞ்ஞானிகள் பெண் தெய்வங்களை வழிபடுவது போல அவர்கள் அஸ்தரோத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மரியாளை வைத்து அவளை வானராக்கினியாக்கினர். பின்பு அவர்கள் ஜூபிட்டரை நீக்கிவிட்டு பேதுருவை அந்த இடத்தில் வைத்தனர். அவர்கள் ஒரு ஸ்தாபன கொள்கையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவர்கள் அதாவது கிளாடியஸ் அரசாண்டு 13 ஆண்டுகள் கடித்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் திரும்பி வந்தபோது அவர்களுடைய சபை முழுவதுமாக விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு அது மிகப்பெரிய ஸ்தாபனமாக வளர்ந்திருந்ததை கண்டனர். அவர்கள் அஞ்ஞான வழக்கங்களை உள்ளே நுழைப்பதற்கென அவர்கள் வேதாகமத்தை முற்றிலுமாக வெளியே எடுத்து போட வேண்டும். நான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். என்னிடம் எங்கள் விசுவாசத்தின் உண்மைகள் என்று அவர்கள் அடைக்கும் புத்தகம் உள்ளது. அது குருவானவருக்கு மாத்திரமே உரியது. நான் குருவானவர்களை பேட்டி கண்டதன் மூலம் இதை அறிந்திருக்கிறேன். அதாவது குருவானவர் எவருமே வேதத்தை ஆதாரமாக கொண்டு விவாதிக்க மாட்டார். அவர்களுக்கு வேதாகமம் மற்றொரு புத்தகம் போலவே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள பேராயர் ஷீன் என்பவர் யாராகிலும் வேதாகமத்தை விசுவாசித்தால் அது சேற்றின் வழியாக நடந்து செல்வதற்கு சமானம் என்றார். அவர்களோ வேதாகமத்தை விசுவாசிப்பதில்லை. அவர்கள் அங்கு தொடங்கி தேவன் அவருடைய சபையில் இருக்கிறார், அவருடைய வார்த்தையில் இல்லை என்றனர். தெருவில் உள்ள புனித இதய சபையின் குருவானவர் அண்மையில் பேட்டி காண வந்திருந்தார். அவர் என்னிடம், அதாவது தெருவில் உள்ள சபை அதன் பெயரை மறந்துவிட்டேன், அது புனித இருதயம் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவரோ பின்வாங்கி போய் கத்தோலிக்க சபையில் சேர்ந்து கொண்ட மேரி எலிசபெத் பிரேசியர் என்றவர் பெற்ற ஞானஸ்தானத்தை குறித்து என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று வந்திருந்தார். அவர், நீங்கள் தான் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு நானும் ஆம் என்று. அப்பொழுது அவர், அவளுக்கு எப்படி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள் என்றார். அதற்கு நான், கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றேன். அப்பொழுது அவரோ, நீங்கள் கூறுவதன் அர்த்தம் என்ன என்றார். அதற்கு நான், ஒரே ஒரு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் மாத்திரமே உண்டு என்றேன். அப்பொழுது அவரோ, நீர் என்ன பொருட்படுத்துகிறீர், தண்ணீரில் முழுக்கியா என்றார். அதற்கு நான், ஆமையா என்றேன். மேலும் அவர், அப்படியானால் நீங்கள் அவளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலா தண்ணீரில் முழுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அது கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அல்ல என்றேன். நான் தொடர்ந்து, கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி எடுத்தல் என்றேன். அவர் அதை குறித்துக் கொண்டார். அவர், இதை பேராயருக்கு முன்பாக நீங்கள் சத்தியம் செய்து கொள்வீர்களா அல்லது இந்த பிரகடனத்தை அவர் முன் செய்வீர்களா என்று கேட்டார். அதற்கு நானோ, அவர் என் வார்த்தையை நம்பாவிட்டால் அவர் அதை நம்பாமலே போகட்டும், நான் இதன் பேரிலும் சத்தியம் செய்வதில்லை என்றேன். பாருங்கள், நானோ இதை நான் கர்வமாக கூறவில்லை ஐயா, ஆனால் வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது சத்தியம் பண்ண வேண்டாம், ஏனென்றால் அது அவருடைய பாதபடி என்று வேதம் கூறியுள்ளது எனக்கு தெரியும். நாம் அப்படி செய்யக்கூடாது என்றேன். அவர் விசித்திரமாய் உள்ளது. கத்தோலிக்க சபை முன்பு அந்த விதமாகத்தான், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது என்றார். நான், எப்பொழுது எப்பொழுது என்று கேட்டேன். பாருங்கள், ஆனால் அவர்கள் அதை செய்ததாக அவர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வெளிப்படையாக கொடுத்து வந்தனர். ஏனென்றால் துவக்கத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். அது மூல பெந்தேகோஸ்தையில் இருந்து வருகிறது. அதுவே முதல் சபையின் துவக்கமாக இருந்தது. எவரும் எங்கும் அதை உறுதியாக கூற முடியும். கிறிஸ்தவ சபையானது பெந்தேகோஸ்தே என்று பெந்தேகோஸ்தே அனுபவத்துடனும் பெந்தேகோஸ்தே ஜனங்களுடனும் பெந்தேகோஸ்தே ஞானஸ்தானத்துடனும் தொடங்கினது. எல்லாமே பெந்தேகோஸ்தே என்று ஆரம்பமான மூல சபையிலிருந்து வந்தது. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் சக்கரவர்த்திகளை பிரியப்படுத்த அஞ்ஞான வழக்கங்களை உள்ளே கொண்டு வர வேத போதகத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், பேதுரு ஒரு யூதன், சரியா? விக்கிரகத்தை கண்ணால் கூட காணக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்த யூதனான பரிசுத்த பேதுரு சபையில் விக்கிரகங்களை வைக்க வேண்டும் என்ற கருத்தினை கொண்டிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர் அதை போன்ற ஒரு காரியத்தை செய்திருப்பான் என்று உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? பேதுரு அப்படி செய்திருக்கவே மாட்டான். அவன், நான் தொடக்கத்தில் நிருபங்களில் எழுதி வைத்தவை அனைத்துமே தவறு, அவைகளை இப்பொழுது தூர எரிந்து விடுகிறேன், இப்பொழுது நான் ரோம சபையில் ஆவியாக வாழப்போகிறேன், இவரை நான் உள்ளே நுழைக்கப் போகிறேன் என்று கூறியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படியானால் அவன் மாறின ஒரு மனிதனாக இருப்பான். அவர்கள் இவைகளை செய்து ஒரு ஸ்தாபன கொள்கையை தொடங்குவதற்கென பேதுரு அந்த சபையில் அடக்கம் செய்யப்பட்டான் என்றும், அவரே இந்த கட்டளைகளை அவர்களுக்கு அளித்து சென்றான் என்றும், அவர்களே மூல கத்தோலிக்க சபை என்றும் உரிமை கோருகின்றனர். அவர்கள் அல்ல. அதை நிரூபிக்க ஒரு வேத வாக்கியமோ சரித்திரமோ வேறொன்றுமே இல்லை. அவர்கள் அல்ல. முதலாம் ரோம சபையின் அஞ்ஞான குருவானவர் இன்று காணப்படும் ரோமன் கத்தோலிக்க குருவானவரை போன்றே இருந்தார். அவர்கள் அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் என்றும், எப்படியோ கிறிஸ்து இறங்கி வந்து பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள அந்த அப்பத்துண்டு நுழைந்து கொள்கிறார் என்றும் நம்புகிறார்கள். எலிகள் அதை இரவில் தூக்கி சென்றுவிடும், பார்த்தீர்களா? அவ்வாறு நம்புகின்றனர். ஆகவேதான் ஒரு கத்தோலிக்கன் ஆராதனை செய்வதற்காக ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய சபைதான் தேவன் என்பதே அவர்களுடைய நம்பிக்கை. ஆகவேதான் அவர்கள் ஆலயத்தினுள் குனிந்து பணிந்து கொண்டு சிலுவை அடையாளத்தை தங்கள் மேல் போட்டுக் கொள்கின்றனர். ஏனெனில் அந்த அப்பத்துண்டே தேவன். அது சூரிய தேவனாகிய பாகாலை குறிக்கும் ஒன்றே என்று வேறொன்றுமல்ல. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வாக்கியமும் இல்லை. ஆம், அந்த பிடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள வட்ட வடிவமான அப்பம்.
Now therefore they did not accept the
Christian teaching. Irenaeus, Polycarp, Paul, இன்னும் மற்ற ஆதி சகோதரர்கள் கைக்கொண்ட ஆதி கிறிஸ்தவ உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிக காலம் வாழ்ந்த சீஷன் யோவான் என்று நாம் காண்கிறோம். அவன் நாடு கடத்தப்பட்டு மத்புக்கீவில் 3 ஆண்டுகள் கழித்தான். அவன் ஒரு பள்ளி வைத்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்குபடுத்தி நிருபங்களாக ஒன்று சேர்த்தான். அவரும் அவனை சேர்ந்த ஞானிகளும் இதை செய்வதை அவர்கள் கண்டபோது அவர்கள் 3 ஆண்டு காலமாக அவனை நாடுகடத்தினர். சக்கரவர்த்தி மறித்த பின்பு அவன் மறுபடியும் கொண்டு வரப்பட்டான். அதன் பின்பு அவன் வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தை எழுதினான். தேவன் சபையில் இருக்கிறாரா அல்லது தேவன் தமது வார்த்தையில் இருக்கிறாரா என்பதை குறித்து பேசும்போது தேவன் வார்த்தையில் இருக்கிறார் என்று வேதம் கூறியுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் அணினார். அது மாத்திரமல்ல, எந்த சபையின் போதகமும் அது பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், பெந்தேகோஸ்தல சபை எதுவாக இருப்பினும் எழுத்துக்கு எழுத்து இந்த வேதாகமத்துடன் நிலை கொள்ளாமற் போனால் அது தவறே. ஏனென்றால் மத்புத்தீவில் யோவான் பரிசுத்தாவி அல்லது கிறிஸ்தவன் மூலமாக கூறினது என்னவெனில், இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது இத்துடன் எதையாகிலும் கூட்டினால் என்பதாகும். அப்படி இருக்க இந்த அஞ்ஞான விக்கிரக வழிபாட்டை நீங்கள் நுழைத்து ஒரு தேவனை 3 தெய்வங்களாக்கி ஆதி சபை ஒருபோதும் போதிக்காததும் அதற்கு எதிராக இருந்ததுமான அஞ்ஞான பழக்க வழக்கங்களை எவ்வாறு பின்பற்ற முடியும்? நிசாயா ஆலோசனை சங்கத்தில் அவர் 3 தெய்வங்களா அல்லது ஒருவரா என்னும் பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. இரத்த சாட்சிகள் அங்கு வந்தனர். அவர்களில் சில பெந்தேகோஸ்தே பிரசங்கியார் ஒருவர் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்ததற்காக அவர்கள் நெருப்பில் நன்றாய் காய்ச்சின இரும்பு துண்டை அவருடைய கைகளின் மேல் வைத்து அவருடைய கைகளை இப்படி பின்னால்
இழுத்தனர்.
நின்று கொண்டிருந்த வேறொருடைய கண்களில் அவர்கள் பட்டயத்தை பாய்ச்சி கண்களையே தோண்டி எடுத்து விட்டனர். இந்த வார்த்தைக்காக ஒரு கூட்ட இரத்த சாட்சிகள் என்றனர். அல்லேலூயா! அவர்கள் தங்கள் ரத்தத்தை பழைய தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்துடன் கலந்தனர். இந்த வார்த்தை சகோதரனே, அது தேவனுடைய வார்த்தை. இந்த அஞ்ஞானிகள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவின போது இந்த அஞ்ஞான வழக்கங்களை அவர்களோடு கூட கொண்டு வந்து விட்டனர். அவர்கள் இனிமேல் வேதாகமத்தை ஒரு காலம் உபயோகிக்க முடியாது. ஏனென்றால் வேதாகமம் இவைகளை அம்பலமாக்கிவிட்டது. இன்றைக்கும் அவர்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பதில்லை என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் அது சரிதான், ஆனால் சபையே எல்லாவற்றுக்கும் மேலான வார்த்தை என்பார்கள். இன்று பெந்தேகோஸ்தையினரிடையேயும் அதையே நாம் காண்கிறோம். கத்தோலிக்கரை குறித்து குறை கூறாதீர்கள். ஏனென்றால் நாமும் அதே குற்றத்தை புரிந்துள்ளோம். அவர்கள் ஒவ்வொருவரும் மெத்தோடிஸ்டுகளே, மிக பரிசுத்தம் உள்ளவர்களே, பின்ன ஏன் நீங்கள் ஜோசப் ஸ்மித்தை கொண்டீர்கள்? இது அமெரிக்கா வழிபாட்டின் விஷயத்தில் இங்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஜோசப் ஸ்மித் கூறினதை நான் விசுவாசிக்கவில்லை, ஆனால் அந்த மார்மோனை கொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. பாப்டிஸ்டுகளே, நீங்கள் எத்தனை காரியங்களை மூடி மறைத்திருக்கிறீர்கள்! மற்றவர்களாகி நீங்களும் தான். பெந்தேகோஸ்தேயினரும் மற்றவர்களைப் போலவே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மதிப்பற்ற வெற்று பகடிகளாயும் மாய்மான கூட்டமாயும் இருக்கிறார்கள். நீங்கள் தாழ்மை ஆவியில் வல்லமை போன்றவர்களுக்கு பதிலாக ஆவியில்லாத வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள். மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக தீங்கிழைப் போர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா விதமான திருத்துவ கருத்துக்களையும் கொண்டவர்களாய் முன்காலத்து அஞ்ஞான வழக்கங்களுக்கு சென்று விட்டீர்கள். இதை வார்த்தை கொண்டு உங்களால் நிரூபிக்க முடியாது. வார்த்தை அதற்கு முரணாய் உள்ளது. எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். கிறிஸ்தவ மார்க்கம் முதலாம் ரோம சபையில் நிறுவிய பின்பு அவர்கள் வேதாகமத்தை தள்ளிவிட்டு அஞ்ஞான வழக்கங்களை ஏற்றுக்கொண்டனர். அப்படி செய்ய அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவைப்பட்டது. எனவே அவர்கள் பேதுருவே ரோம சபையின் முதலாம் போப்பாண்டவர்கள். அந்த கருத்து இந்நாள் வரைக்கும் நிலவி வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், அவன் அப்படியே போப்பாண்டவராக இருந்தான் என்றே வைத்துக் கொள்வோம். அவன் பெந்தேகோஸ்தேயின் வார்த்தைகளை விட்டு பின் சென்றிருப்பானா? ஒரு யூதன் விக்கிரகங்களை நிறுவான் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையாகிய வேதாகமத்தில் இருந்து நாட்களையும் ஆண்டுகளையும் கூட சரியாக குறிப்பிட்டு பேதுரு பாலஸ்தீனாவை விட்டு செல்லவே இல்லை என்றும், ஒருமுறை அவன் ஐபிராத் நதியில் பாபிலோனுக்கு சென்றால் அவன் ரோமாபுரியில் வசிக்கவே இல்லை என்றும் என்னால் நிரூபிக்க முடியும். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. அவை அனைத்தும் அஞ்ஞான கருத்து. அதை இப்பொழுது நாம் புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் காணப்போகின்றோம். பாருங்கள், அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் வார்த்தைகள் நிலை கொண்டால் எப்பொழுதுமே சரியாக இருப்பீர்கள். நீங்கள் வார்த்தையை விட்டு விலகிவிட்டால் எங்காவது சென்று விடுவீர்கள். ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தார் சில நாட்களுக்கு முன் நடத்திய ஒரு பெரிய கூட்டத்தின் போது ஒரு ஸ்திரீ குதித்து எழுந்து அந்நிய பாஷை பேசி வீடு அழைப்பை தடை செய்தார். அன்றிரவு நான் கூட்டத்திலிருந்து திரும்பிய போது பில்லி அங்கே என்னை வெளியில் சந்தித்து என்னிடத்தில், உங்களுக்கு தெரியுமா, இன்றிரவு அவள் வேறொரு செய்தியை அளிக்கப் போவதாக இருந்தாலாம் என்றான். நான் அந்த ஸ்திரியை கவனித்துக் கொண்டே இருந்தேன். கத்தரித்துக் கொள்ளப்பட்ட தலைமுடி, அதற்குள் அவள் பார்க்கப்பட்டது போன்று மிகவும் இறுக்கமான ஆடை. அவளோ அங்கு அமர்ந்து தலைமுடியை சரிபடுத்திக் கொண்டு காலுறைகளை மேலே இழுத்துவிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் குதித்து எழும்ப போவதாக இருந்ததை நான் அறிந்து கொண்டேன். அவள் குதித்து எழுந்தாள். அப்போது நான் உட்காரு என்றே அவளோ தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தாள். நானோ, நான் சொல்வது கேட்கிறதா? உட்காரு என்றேன். ஓஹோ, என்ன அன்றைக்கு நான் வெளியே வந்தபோது நான்கைந்து பேர் அவளோடு கூட என்னை சந்தித்து நீங்கள் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி விட்டீர்கள். நான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் விசனப்படுத்த வேண்ட ஆவியும் விசனப்பட்டே ஆக வேண்டும் என்றேன். அப்பொழுது நானோ, தீர்க்க தரிசிகளின் ஆவி தீர்க்க தரிசிக்கு அடங்கியிருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது அல்லவா? அவள் சாட்சி கூற வேண்டுமானால் அது தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷை பேசி அதை கட்டமுறைத்தால் தீர்க்க தரிசனமாகி விடுகின்றது. நான் முடிக்கும் வரை காத்திருந்து பின்னர் அவள் அப்படி செய்திருக்கலாம் என்றேன். அவர்களில் ஒருவர், நீங்கள் வார்த்தையை போதிக்கிறீர்கள் என்றார். நானோ, அதன் பேரில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றேன். அவள் பரலோகத்திலிருந்து புதிதான ஒன்று, வித்தியாசமான ஒன்றை பெற்றிருந்தாள் என்றார். அது மீண்டும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்குள் செல்வது அல்லவென்றால் அது வேற என்ன என்று எனக்கு தெரியவில்லை. எந்த மனிதனுடைய வார்த்தையும் எந்த ஒரு ஆவியும் பொய்யாயும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சத்தியமாயும் இருப்பதாக. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே முதல் ஸ்தானம் வைக்க வேண்டும். இன்றைக்குள்ள தொல்லை அதுவே. அவர்கள் எத்தனையோ வெளிப்பாடுகளையும் தவறான காரியங்களையும் பெற்றிருக்கிறார்கள். அது தேவனுடைய வார்த்தையில் நினைகொள்வதற்கு பதிலாக சாஷ்டாங்கமாக படிந்து தங்கள் இருதயங்களை பிசாசுக்கு திறந்து கொடுப்பதாகும். அங்குதான் தொல்லையே நேரிடுகிறது. அதுதான் காரியம். அவர்கள் உத்தமமான ஜனங்கள், நல்ல ஜனங்கள். ஆனால் அவர்களிடம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களும், நாங்கள் பெந்தேகோஸ்தே ஜனங்கள், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் பாப்டிஸ்ட் ஜனங்கள், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்பார்கள். நான் இந்த வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. இந்த காரியத்தில் என்னை திருத்த நான் எவருக்கும் சமாளிடுகிறேன். பாருங்கள், அது உண்மை. இது வார்த்தை, இதனோடு தரித்திருங்கள். இதுவே உண்மையாய் உள்ளது. எனவே அவர்கள் முதலாம் சபையை, முதலாம் ரோமன் கத்தோலிக்க சபையை உருவாக்கினர். அவரை பேராயர் என்று அழைப்பதற்கு பதிலாக அவர்கள் எல்லோரும் அவரை அவ்வாறு அழைத்து வந்தனர். அவரை பிதா என்று அழைத்தனர். இப்பொழுதும் அவர்கள் அப்படியே அழைக்கிறார்கள். அவர்கள், இந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உருவானவர் ஒரு தெய்வமாய் இருப்பதால் இந்த அப்பத்தை கிறிஸ்துவின் மெய்யான சரீரமாக மாற்ற தேவன் குருவானவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர்.
And then smart men let that be poked down their throat.
அந்த புத்திசாலிகள் இந்த கருத்தை அவர்கள் தொண்டைகளில் திணித்தனர். ஓ என்ன, ஓ எப்படி! ஆனால் உண்மையாக தேவரை வழிபட்டவர்கள், உண்மையான பேராயர்கள் தேவனுடைய வார்த்தையில் நிலை கொண்டனர். அவர்கள் நிசாய ஆலோசனை சங்கத்தின் போது அதில் நிலை நின்று வார்த்தையை இருக்கப்பட்டுக் கொண்டனர். ஆமையா, அவர்கள் உள்ளே நுழைந்து ரத்த சாட்சிகளாக மறித்தனர். அவர்கள் கொல்லப்பட்ட போதும் வார்த்தையில் உறுதியாக தரித்திருந்தனர். அவர்கள் விக்கிரகாராதனை எதுவுமே வேண்டாம் என்றனர். பரிசுத்த பாட்ரிக் எப்பொழுதாவது ரோமன் கத்தோலிக்கராக இருந்தார் என்று யாராகிலும் எனக்கு காண்பிக்க
விரும்புகிறேன்.
அப்படி இல்லவே இல்லை. அவர் ரோமன் சபையை எதிர்த்தார். அவர் பரிசுத்த மார்ட்டினின் மருமகனாவார். நான் அந்த பெண்மணி எழுதிய திருமதி ஹேசல்டைன் எழுதிய நிசாயா ஆலோசனை சங்கத்தில் இருந்து சில தொகுப்புகள் என்னும் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அவள் பரிசுத்த மார்ட்டினின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை எடுக்க ஆக்ஸ்போர்டின் நூலக அதிகாரியிடம் சென்றிருந்த போது அவரோ ரோமன் சபையினால் அவர் பரிசுத்தமானாக தீர்மானிக்கப்படவில்லை என்றாராம். நிச்சயமாக இல்லை. அவர் ரோமன் சபைக்கு எதிர்த்து நின்றார். பரிசுத்த பாட்டிக்கும் கூட தேவனுடைய வார்த்தைகள் உறுதியாக என்ற மனிதர் தங்கள் சொந்த பள்ளிகளை நிறுவி இத்தகைய காரியங்களில் இருந்து அவர்கள் விலகி சென்று விட்டனர். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது என்று நாம் காண்கிறோம். ரோமன் சபை அந்த வட்டோடியும் உள்ள பிஸ்கோத்தை இப்பொழுதும் வைத்து கிறிஸ்து இறங்கி அதற்குள் விரித்து விடுகிறார் என்று நம்புகிறது. கவனியுங்கள், குருவானவர் மாத்திரமே திராட்சரசத்தை பருகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஒவ்வொருவரும் அதை பருக வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரிடமும் அதை கொடுத்தார். ஆனால் அஞ்ஞான வழிபாட்டில் பூசாரிகள் மாத்திரமே திராட்சரசத்தை பருகின்றனர். பாருங்கள், நீங்கள் என்னமோ அது எல்லாமே அஞ்ஞான வழக்கம், முற்றிலும் அப்படியே. அவர்களோ கவலை கொள்வதே இல்லை. அவர்கள் உங்களிடத்தில் நான் உங்களிடம் வேதாகமத்தை குறித்து பேச மாட்டேன் என்பார்கள். என்னிடம் பேசிய அந்த குருவானவர் திருபிரணாம் அவர்களே, நீங்கள் என்னிடம் வேதாகமத்தை குறித்து பேசவில்லை என்கிறீர்கள், நான் சபை குறித்து பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது நான் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் என்றேன். சரி, இப்பொழுது சரி, ஆகையால் தான் இன்று வரைக்கும் ரோமன் கத்தோலிக்கர் வழிபட ஆலயத்துக்குள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் காண்கிறோம். அவர்கள் தேவர் அந்த வட்டவடிவ ரொட்டியில் தான் இருக்கிறார், அவரே குடாரத்தில் விருந்தளிப்பவர் என்று கற்பிக்கப்பட்டுள்ளனர். பாருங்கள், அது அஞ்ஞான வழக்கம் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? நிச்சயமாக அது அஞ்ஞான வழக்கமே. வார்த்தைக்கு முரணாக உள்ளதை ஏற்றுக்கொள்ளும் ஜனங்கள் எவரும் அதே அமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் வேதாகமம் கத்தோலிக்க சபையை வேசி என்று அழைக்கவில்லையா? கத்தோலிக்க சபை வேசிகளுக்கெல்லாம் தாய் என்று அழைக்கவில்லையா? எல்லாம் ஒன்றே. அவள் அஸ்துத்திராலும் வேசித்தரத்திராலும் நிறைந்ததன் போதகத்தை பாத்திரத்திலிருந்து குடிக்க கொடுத்தாள். அது உண்மையும் கலப்படமற்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டிருப்பதற்கு பதிலாக வெறும் மனிதர்களை கொண்டுள்ளது. ஓஹோ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்பதே என் ஜபமாகும். இரேனியஸ் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் கூறினதை இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். அவர் தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய ராஜாவின் சிலையை செய்வதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த ஆபரணத்துக்கு ஒப்பாய் உள்ளது. ஆனால் ஸ்தாபன கோட்பாடுகள், கொள்கைகள், ஸ்தாபனங்கள் இந்த அழகான ஆபரணங்களை எடுத்து அதைக் கொண்டு ஒரு நாயின் சிலையை வடித்து தேவனுடைய வார்த்தையை அறிந்திராத ஜனங்களை வஞ்சிக்கின்றன. தேவனுடைய வழிகளை கரைப்படுத்தவும் அதற்கு நிந்தையை கொண்டு வரவும் அவர்கள் இவ்வாறு செய்கின்றனர் என்று கூறியுள்ளார். அல்லேலூயா! உங்கள் ஸ்தாபனத்துக்கு பொருந்தும் அதற்கேற்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கூறச் செய்ய முயன்றால், நீங்கள் அந்த பெரிய ராஜாவின் சரீரத்திலிருந்து ஆபரணங்களை எடுத்து அதிலிருந்து ஒரு நாய், நரி அல்லது பன்றியின் சிலையை உண்டாக்குகின்றவர்களாக இருப்பீர்கள். வார்த்தையை அறிந்திராத ஜனங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். சிலருக்கு வார்த்தை மாம்சமானவரின் சார்பில் உறுதியாய் நிற்கும் தேவனுடைய ஆவி உள்ளது. தேவனே, எங்கள் எண்ணிக்கையை அதிகரியும். வார்த்தையை தவிர வேறொன்றுமில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று இயேசு குறிப்பிட்டுள்ள அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்க அவர்களோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அதிலிருந்து மூன்று கடவுள்களை உண்டாக்கிக் கொண்டனர். அவர்கள் எல்லா விதமான கோட்பாடுகளையும் மற்றவர்களையும் ஏற்படுத்திக் கொண்டு தண்ணீர் முழுக்குதலுக்கு பதிலாக தெளித்தலை நுழைத்தனர். ஒவ்வொரு காரியமுமே மகத்தான ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு ஆபரணங்களை அளிப்பதற்கு பதிலாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட சேற்றையே அவர் மேல் பூசுகின்றனர். ஓ அல்லேலூயா! அது மாம்சத்தில் தோன்றிய தேவனாகிய கிறிஸ்து. அவர்கள் தேவனுடைய வழிகளை அசுசிப்படுத்துகின்றனர். அவர்கள் தலைமுடி கத்தரிக்கப்பட்டு அழகு சாதனங்களை உபயோகித்து மானக்கேடான உடைகளை உடுத்தியுள்ள பெண்களை அனுமதிக்கின்றனர். ஆண்கள் பெண்மைத்தனம் கொண்டு ஒரு ஸ்திரீ அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த அனுமதிக்கின்றனர். அவர்கள் சபைக்கு வந்து சூதாட்ட விளையாட்டு மற்றும் மதுமான களியாட்டம் போன்ற விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள். தடைப்படுத்தும் எல்லா காரியங்களும் போதகர்கள் ஆற்றங்கரைக்கு நீச்சலுடைய அணிந்துள்ள நிர்வாண பெண்களோடு நீச்சலுக்கு சென்று புகைப்பிடித்துவிட்டு அதே சமயத்தில் தேவனுடைய ஊழியக்காரர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த சரிதமாகிய ஆலயம் பரிசுத்த ஆலயமாக தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டுமே என்று இவ்வுலகத்தின் அசுத்தத்திற்கல்ல, அது உண்மை. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆபரணங்களை எடுத்து அதை கொண்டு ஒரு பன்றி அல்லது ஒரு நரி அல்லது ஒரு நாய் அல்லது ஒரு மரநாயை உண்டாக்கி அதை படிப்பறியாத அறியாமல் உள்ள ஜனங்களுக்கு அதை போஷிக்கின்றனர். சகோதரன் டாக், உங்களுக்கு நன்றி. என்னிடம் ஒரு கைக்குட்டை உள்ளது, ஆனால் அதை உபயோகிக்க எனக்கு தோன்றவில்லை. ஆம், அதைத்தான் அவர்கள் செய்கின்றனர். இரேனியஸ் கூறினது உண்மையில். இவை எல்லாவற்றையும் குறித்து தேவன் என்ன நினைக்கிறார்? ஓ, இவையாவும் அவருக்கு பாதகம் அல்ல என்று அவர்கள் கூறுகின்றனரா? அதில் அவருக்கு பாதகம் உண்டு, அது பாதகமாய் உள்ளது. பின்ன ஏன் அவர் எரேமியாவிடம் இவைகளை குறித்து கூறினார்? அவர் ஏன் கூறினார்? அதில் பாதகம் உண்டு. தேவனுக்கு ஒரு வழி உண்டு. என் பாதரட்சிகளை கட்டுவதற்கு பதிலாக என் தொப்பியை கடத்துகிறேன் என்று மோசே கூறியிருந்தால் என்னவா இருக்கும்? அவன் அந்த தரிசனத்தை கண்டிருக்க மாட்டான். நீங்கள் தேவனுடைய வழிக்கு வர வேண்டும். தேவனுக்கு ஒரு வழி உண்டு. அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வேத பாகத்துக்கு மாத்திரம் இப்பொழுது நாம் வேதாகம் பற்றி திருப்புவோம். நான் அநேக வேத பாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம் எண்ணாகமும் 25 அதிகாரத்துக்கு திருப்புவோமாக. எண்ணாகமும் 25, அதில் தேவனுக்கு ஏதாவது பாதகம் உண்டா அல்லது இல்லையா என்று நாம் பார்ப்போம். இந்த கோட்பாடுகள் கொள்கைகள் போன்றவை அவருக்கு பாதகம் உண்டா என்று நாம் பார்ப்போம். அவர் நல்ல தேவன். இந்த முழு காரியத்தையும் காணாதவர் போய் விட்டு விடுவார் என்று நீங்கள் கூறலாம். அவர் அப்படி செய்வதில்லை. அவர் ஒரு கோட்டை வரைந்து ஒரு தூக்கு நூலை தொங்க விடுகிறார். நீங்கள் அதற்கு வர வேண்டும். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். கவனியுங்கள், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அடைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டாம் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய்கின்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அவர்கள் ஒவ்வொருவரையும் கொன்று போடுங்கள் என்றார். தேவன் தேவனாயிருக்க விரும்புகிறார். அவர் தேவனாகிறார். அவர் இரண்டாவது ஸ்தானத்தை வைக்க மாட்டார். அவர் பாகாலை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கோட்பாட்டை, ஒரு மனிதனின் தத்துவத்தை அல்லது ஸ்தாபனத்தின் கோட்பாடுகளை அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் கருத்துக்களை தமது குறுக்கே இருக்க அனுமதிக்க மாட்டார். அவர் தேவன். அவர் இந்த கக்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவருக்கு உங்கள் ஸ்தாபனங்கள் அவசியமில்லை. அவருக்கு உங்கள் பெரிய சங்கங்களும் பள்ளிக்கூடங்களும் அவசியம் இல்லை. அவர் கையில் கிடைக்கக்கூடிய ஒன்றுமில்லாத ஏதோ ஒன்றை அவர் எடுத்து ஜீவ சுவாசத்தை அதற்குள் ஊற்றுகிறார். அப்பொழுது அது அவர் கூடியம் செய்யக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அதுதான் அவரை தேவனாக்குகிறது. நிச்சயமாக அது தேவனுக்கு பாதகம் உண்டு. நீங்களோ அது தேவனுக்கு பாதகமில்லை என்கிறீர்கள். அது பாதகமாகிறது. நிச்சயமாக அது பாதகமாகிறது. மகத்தான போப் லியோ 440 முதல் 461 ஆண்டு வரை அரசாண்டான். ஓ, அவன் செய்து வருவதெல்லாம் சரியே என்று அவன் எண்ணி இருந்தான். அவன் சபைக்கு வந்து, அதாவது அவனுக்கு முன்பு விக்டர் என்பவன், அவனும் தந்திரமான கூடியவன், அவன் அங்கு வந்து கிறிஸ்தவர்களை கொண்டு போட்டான். யார் இதையெல்லாம் ஆரம்பித்தது? அதை சட்டப்பூர்வமான கொலை என்று கூறினது யார் தெரியுமா? இப்போவின் பரிசுத்த அகஸ்டீன். அவன் தான் இதை செய்தான். ஒரு முறை பரிசுத்த அகஸ்டீனுக்கு பரிசுத்த ஆவியினால் இறைந்து பெரிய மனிதனாக தருணம் அளிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அவன் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள லயான்ஸ் என்னும் இடத்தில் இருந்த அந்த மகத்தான பள்ளியின் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த பள்ளியில் தான் இரேனியஸும் பரிசுத்த மார்ட்டினும் கற்றுக் கொடுத்தனர். அவன் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவி அவனிடம் வந்தான். ஆனால் அவன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். பின்பு அவன் எதுவாக மாறினான்? அவன் தொடக்கத்தில் இருந்ததை காட்டிலும் இரட்டிப்பாக நரகத்தின் பிள்ளையாக அவன் ஆப்பிரிக்காவில் உள்ள இப்போவுக்கு சென்று அவனுடைய பள்ளியை நிறுவினான்.
Show me, I can take you to the history. He was the one who
sanctioned the word. உங்களை நான் சரித்திரத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அவன்தான் ரோம சபையின் கொள்கைகளோடு இணங்காமல் இருக்கும் எந்த மத துரோகியையும் கொன்று போடுவதில் தவறொன்றும் இல்லை என்று உத்தரவிட்டான். இந்த ஹிப்போவின் பரிசுத்த அகஸ்டீன். அது உண்மை என்று அறிந்துள்ள வேத அறிவாளி அல்லது சரித்திரம் படித்தவர் யாராகிலும் இங்கிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? ஆம், பாருங்கள், நிச்சயமாக அதுதான்.
St. Augustine of Hippo.
Hippo-வின் பரிசுத்த அகஸ்டின் தான் ரோம சபையுடன் இணங்காத மத துரோகிகளை கொண்டு போடலாம் என்று உத்தரவு பிறப்பித்தார். வேதத்திலிருந்து விலகிச் சென்று அஞ்ஞான போதகத்துக்கு சம்மதம் தெரிவித்து சூரிய தேவன் ஆராதனையை நிறுவுதல் கிறிஸ்தவ மார்க்கம் இந்நிலையை அடைந்ததற்கு காரணம். அதாவது கிறிஸ்துமஸை நீங்கள் எங்கு பெற்றுக் கொண்டீர்கள் தெரியுமா? கிறிஸ்துவோ ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? சூரியனும் அதன் கிரகங்களின் அமைப்பும் அகன்று செல்லும் போது இந்நேரத்தில் பகல் நீண்டு இல்லை, பகல் சற்று குறுகிக்கொண்டே வருகிறது. டிசம்பர் 20 முதல் 25 தேதி வரை ஒவ்வொரு நாளும் சற்று குறுகிக்கொண்டே வந்து 25 தேதி சூரிய பகவானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அங்கு 5 நாட்கள் உள்ளன. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ரோமன் வீர சாகச விளையாட்டுகள் என்ற சக்கஸ் இருந்தது. அவர்கள் சூரிய பகவானின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இப்பொழுது நாம் எதை பெற்றுள்ளோம் என்று பார்த்தீர்களா? சூரிய தேவன் என்பதற்கு பதிலாக நாம் தேவனுடைய குமாரன் எடுத்துக் கொள்வோம் என்றனர். முழு காரியமும் தொடக்கத்தில் இருந்து அஞ்ஞான வழக்கம். ஜனங்கள் உயரமான காலணிகளை அணிந்து கொண்டு தெருக்களில் தங்கள் உடலை ஆட்டிக்கொண்டு அங்காடிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்றொரு நாள் என் மனைவி இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது யாரோ ஒருவர் மற்றொரு இடத்தில் என் தந்தைக்கு கிறிஸ்துமஸுக்கு என்ன வாங்கி கொடுப்பதென்றே தெரியவில்லை என்றாராம். அப்பொழுது மற்றொருவரோ அவருக்கு கால் குப்பி விஸ்கி வாங்கி கொடுக்க போவதாக கூறினாராம். மற்றொருவர் அவருக்கு ஷாம்பேயன் மதுவை வாங்கி தரப்போவதாக கூறினாராம். வேறொருவர் அவருக்கு சீட்டுக்கட்டு ஒன்றை வாங்கி கொடுக்க போகிறேன் என்றாராம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அஞ்ஞான பிசாசு வழிபாடு. சரி, அகஸ்டின் உத்தரவு பிறப்பித்தான். நீங்கள் ஸ்மக்கர் என்பவர் எழுதியுள்ள மகிமையுள்ள சீர்திருத்தம் என்ற புத்தகத்தை படித்திருப்பீர்களானால் அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இப்போவின் பரிசுத்த அகஸ்டின் கத்தோலிக்க சபைக்கு உத்தரவை பிறப்பித்த நாள் முதற்கொண்டு அந்த அங்கார சபையின் கொள்கைகளை ஏற்க மறுத்தவர் எவரையும் அவர்கள் கொண்டு போடுவதற்கு அது கதவுகளை விரிவாய் திறந்து கொடுத்தது. பரிசுத்த அகஸ்டின் காலம் முதல், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 300 ஆண்டுகள் தொடங்கி அயர்லாந்தின் மகா படுகொலை உட்பட 1850 ஆண்டு வரைக்கும் 8,60,00,000 புராட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்க சபையால் கொல்லப்பட்டனர். அது ரோம ரத்த சாட்சிகளின் பட்டியலில் உள்ளது. 8,60,00,000. சரித்திரக்காரனோடு விவாதியுங்கள். அவன் தான் அதை கூறியுள்ளான். அவன் சொற்களை திரும்ப கூறுகிறேன். கத்தோலிக்க கொள்கையுடன் இணங்க மறுத்த ஒவ்வொருவரையுமே கத்தோலிக்கம் அல்ல, கத்தோலிக்கம் என்ற பெயருக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். அவர்கள் ரோம அஞ்ஞானிகள். அந்த விலை உயர்ந்த மக்கள் அல்ல. அங்கு லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் உத்தமமாக, அதாவது விக்கிரகாரதனைக்காரன் எவனும் அப்படியே இருக்கிறான். அவர்கள் தேவனை வழிபடுவதாக எண்ணுகின்றனர். ஆனால் வார்த்தையின்படி அவர்கள் எல்லாவிடங்களிலும் விக்கிரகங்களையே கொண்டுள்ளனர். பாருங்கள். சரி, அது ஒரு கொள்கை. ரோம கொள்கைகள் கவனியுங்கள். நான் இங்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். நான் அதை கடந்து சென்று விட்டேன். 1640 ஆண்டில் 1640 அயர்லாந்தில் படுகொலை ரோம அதிபதிகள் குருவானவர்கள் தலைமையில் நடந்த போது பரிசுத்த பாட்ரிக்கின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட 100,000 பேர் கொல்லப்பட்டனர். பரிசுத்த பாட்ரிக் ரோம கத்தோலிக்கராக இருந்திருந்தால் அவர்களுடைய சொந்த ஜனங்களை அவர் ஏன் கொல்ல வேண்டும்? கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்தவர் போன்றவர் இருந்தனர். அது உண்மை. ரத்த சாட்சிகளின் பட்டியலில் 100,000 பேர் அவருடைய போதகத்துடன் அவர்கள் இணங்காத காரணத்தால் கொலை செய்யப்பட்டனர். நான் வட அயர்லாந்தில் உள்ள பரிசுத்த பாட்ரிக்கின் ஆலயங்கள் சிலவற்றுக்கு சென்றிருக்கிறேன். ஆமையா, அவைகளை காணும் சாகியம் எனக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய பழைய கப்பலின் உடற்பகுதி போன்றது. அங்கு விக்கிரகங்கள் நிறுவப்பட்டு பாதங்களில் பாரகம் பார்க்கப்பட்டு அந்த விக்கிரகங்களுக்குள் வந்து நுழைந்து கொள்ள காணிக்கை செலுத்தப்படுவது போன்ற ஒன்றுமில்லை. மரியாளே வாழ்க, தேவ மாதாவாகிய மரியாளே, அவர்கள் அஸ்திரோத்துக்கு செய்தது போன்றே மந்திரத்தால் மயக்கி கட்டுப்படுத்துதல் மரியாளின் ஆவிக்கு செய்ய முற்படுகின்றனர். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தோலிக்க சபையானது ஒரு புது கொள்கையை பிரகடனம் செய்தது. அதாவது மரியாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றாள் என்றது. எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது? ஓ, உங்கள் எல்லோருக்குமே. நிச்சயமாகவே அதை குறித்து நிறைய செய்திகளை செய்தித்தாள்கள் பிரசுரித்தன. கொள்கைகள், அது இப்படிப்பட்ட கொள்கைகளால் கட்டப்பட்டுள்ளது. அதில் இம்மியளவும் உண்மை எங்கும் இல்லை. புராட்டஸ்டன்ட்களாகி நீங்களும் தேவனுடைய வார்த்தை ஏற்க மறுத்து அவர்களைப் போலவே மோசமாயிருக்கிறீர்கள். கத்தோலிக்க சபைக்கு தனிப்பட்ட கொள்கை இருப்பது போல் புராட்டஸ்டன்ட் சபைக்கும் தனிப்பட்ட கொள்கை உள்ளது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பும் வரைக்கும் நாம் அனைவருமே தவறாயிருக்கிறோம். அதுவே உண்மை. அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஃபோர் ஸ்கொயர், பெந்தேகோஸ்தே ஒருத்துவக்காரர், திருத்துவக்காரர், நீங்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். இந்த ஸ்தாபன விக்கிரகங்களை, ஸ்தாபன பெண்முக சிங்கபுருவ சிறகுடை சிலைகளை விட்டு விலகுங்கள். அவர்கள் இந்த ஸ்தாபன விக்கிரகங்களுக்கு தங்களை மந்திரத்தால் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். பிசாசினால். உங்களுக்கு தெரியுமா, ஸ்தாபனம் ஒரு விக்கிரகமே. நீங்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டால் நான் பிரசித்தேன், நீங்கள் கிறிஸ்தவரா நான் மெத்தோடிஸ்ட், நீங்கள் கிறிஸ்தவரா நான் பெந்தகோஸ்தை நினைக்கிறார்கள். நீங்கள் ஒரு பன்றி அல்லது நாய் அல்லது நாற்றம் எடுக்கும் அமெரிக்க பூனை வடிவிலான மிருகமாக இருந்தால் எவ்வாறு அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையோ அதே போன்றுதான் இது. அது உண்மை. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவதே ஆகும். வட அயர்லாந்தில் இருந்த கடையில் பணிபுரிந்தவர்கள், விலையிலிருந்த மக்கள், பரிசுத்த பாட்ரிக்கின் பள்ளி வட அயர்லாந்தில் இருந்து, அவருடைய பெயர் பாட்ரிக் அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெயர் சஸ்காட். அவர் சிறுவனாய் இருந்த போது அவர் கடத்தப்பட்டார். அவருடைய சகோதரிகள் கொல்லப்பட்டனர். அவர் வீடு திரும்பினார். எப்படி எனில் அவர் பன்றிகளை துரத்த நாய்களை பழகியிருந்தார். அவர் அப்படி செய்த போது அவருடைய தாய் தந்தையிடம் செல்ல அவர் வழியை கண்டுபிடித்தார். அவர் ஒரு பள்ளியை தொடங்கினார். வட அயர்லாந்தில் இருந்த அந்த பள்ளி போப்பாண்டவரை மிக பிரதான குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் தரித்திருந்தனர். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான பரிசுத்த பாட்ரிக்கை, அந்த மகத்தான மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பாட்ரிக் அயர்லாந்தில் உள்ள பாம்புகள் அனைத்தையுமே துரத்தினார் என்று அவர்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் சரித்திரம் படித்து அது என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த பாட்ரிக் அந்நிய பாஷை பேசுவதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். சர்ப்பங்களை எடுத்து சாவுக்கு எதுவான யாதனை குடித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது என்று அவர் விசுவாசித்தார். அவர் சர்ப்பத்தை கையில் எடுத்து வழியிலிருந்து தூர எறிவதை ஜனங்கள் கண்டபோது அவர் சர்ப்பங்களை அயர்லாந்தை விட்டு துரத்தினார் என்றனர். ஏனெனில் சர்ப்பங்களை எடுத்தால் யாதொன்றும் அவரை சேதப்படுத்தாது என்ற உறுதியான விசுவாசத்தை அவர் கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர்களுக்கு இப்பொழுதுள்ள பெரிய ஆலயங்கள் கிடையாது. ஒரு பரிசுத்தவான், அதாவது இரேனியஸ் என்றிருந்தால் என்ன செய்வார்? ரோமன் கத்தோலிக்கர்கள் கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழித்து பெரிய ஆலயங்களை கட்டுகின்றனர். லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானமுள்ள சிலைகளை வைக்கிறார்கள். புராட்டஸ்டன்ட்களும் அவ்வாறு செய்கின்றனர். இவைகளை பரிசுத்த பாட்ரிக் என்று கண்டால் என்ன செய்வார்? நான் அன்று ஒரு நாள் ஒன்றை கூறினேன், அது எல்லோரையுமே ஸ்தம்பிக்க செய்துவிட்டது. அதனால் தான் இந்த உரிநாடாவை நான் வெளியில் அனுப்பப் போவதில்லை. அவர்களை தனியே விட்டுவிடுங்க. அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். அவர்கள் குழியில் விழட்டும். அது ஒன்று மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். பாருங்கள், பீட அடைப்புகள் என்பது வேதாகமத்தில் இல்லை என்று நான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்த போது அவருடைய பரிசுத்தம் அவருடைய மரணத்துக்கு நம்மை தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லை என்று எண்ணும் போது பரிசுத்தாவி வந்து நம்மை உயர்த்துகிறார். நாம் நம்மை நம்புவதில்லை. ஏனென்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவருடன் கூட நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் அவருடைய சாயலில், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள சாயலில் இருக்கிறோம். நீங்கள் உங்களை தேவனிடத்தில் சமர்ப்பித்து தேவன் உங்களுக்குள் வரும்போது அது உங்களை என்னவாக செய்கிறது? தேவனுடைய ஜீவனுள்ள உருவமாக. ஏதோ ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ள உயிரற்ற சிலை அல்ல. அல்லது வாஷிங்டனில் தலைமை அலுவலகத்தை கொண்டுள்ள சபைகளின் சங்கத்தை சேர்ந்த ஒரு ஸ்தாபனம் அல்ல. இல்லை, அது உயிரற்ற சிலை, ஒரு மரித்த சிலை, ஒரு மரித்த கோட்பாடு. ஆனால் தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவருமே ஜீவனுள்ள சாயலில் இருக்கிறோம். அன்று ஒருவர் கற்பித்துக் கொண்டிருந்தார், அல்லது ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்திருந்தார். யாரோ ஒருவர், ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல், அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட அவருடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தார், அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல முடியுமா? அவர்கள் இருவரும் ஒருவராய் இருப்பதால் மனைவி போகாமல் இருப்பது கூடாத காரியமாகிற்று என்று கேட்டாராம். அர்த்தமற்றது. இயேசுவோ இரண்டு பேர் கட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவரை ஏற்றுக்கொள்வேன் மற்றவரை கைவிடுவேன் என்று கூறியுள்ளார். அது தனிப்பட்டோரின் விவகாரம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள விவகாரம். உங்கள் சரீரத்தை அர்ப்பணித்தால் அது அம்மா அப்பா பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமற் போனாலும். ஆமென். ஓ தேவனே, அழிந்து போகக்கூடிய அசுத்தமான அருவறுப்பான இந்த உலகம், இந்த அசுத்தமான அருவறுப்பான சபைகள், சபைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவை, இந்த அசுத்தமான அருவறுப்பான ஸ்தாபனங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ள இந்த அசுத்தமான அருவறுப்பான கோட்பாடுகள், ஓ தேவனே, சிறுமையும் எளிமையுமான ஒருவரை எங்கிருந்தாவது கொண்டு வந்து இவைகளை சுத்தப்படுத்தி உன்னதங்களுக்கு அவர்களை உயர்த்தி நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர்களுக்கு காண்பியும். ஆமென். அது இன்னும் என்ன ஒரு அறிவுள்ள காரியமாக வேண்டியதாக உள்ளதே. நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய சாயலை பெற்று ஜீவனுள்ள தேவனின் ஜீவிக்கிற உருவங்களாக இருக்கிறோம். நாம் நமக்கு மறித்து அவருடன் உயிரோடு எழுப்பப்பட்டு, இப்பொழுது கவனியுங்கள், இதை கவனியுங்கள், மறுபடியும் அவருடைய வார்த்தை நமக்கு மாம்சமாகி உள்ளது. ஓ சகோதரன் நெவில், பாருங்கள், அது என்ன? ஏதோ புராணங்களில் காணப்படும் கற்பனைகள் உருவாக்கப்பட்ட தேவன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல. அது ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன? உங்களுக்குள் இருக்கும் வார்த்தை தன்னை உண்மை உள்ளதாக காண்பிக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஓ, நான் உருளும் பரிசுத்தர் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு கால அப்படி இருக்கலாம். ஆனாலோ சகோதரனே, உன்னால் அதை காண முடிகிறதா? எல்லா ஸ்தாபனங்களின் மேலும் வெற்றி சிறந்து, எல்லா அங்காரத்தின் மேலும் வெற்றி சிறந்து, ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள ஆலயத்தின் மூலம் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை, அது தேவன், உங்களில் மாம்சமாகி உள்ளது. ஏன் நீங்கள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறீர்கள்.
ஆமென்.
ஓ, அது எனக்கு பிரியம். சிலவற்றை நான் கூறாமல் விட்டுவிட்டு செல்ல வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய விசுவாசிகளில் மிக சிறியவனும் கூட, நீங்கள் எவ்வளவு காலமாக எவ்வளவு சிறியவர்களாக என்னவாக இருந்தாலும், அவருடைய விசுவாசிகளில் மிக சிறியவனும் கூட அவருக்குள் எல்லா பொல்லாங்கையும் தன் காலடியில் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? கவனியுங்கள், கிறிஸ்துவே சரீரத்தின் தலையாயிருக்கிறார். அது சரியா? தலை எங்குள்ளதோ சரீரமும் அதன் கூட உள்ளது. மகிமை, என் தலை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அதனோடு என் சரீரத்தையும் கூட்டி செல்கின்றது. அதுபோன்று இயேசு எங்கிருக்கிறாரோ சபையும் அவருடன் உள்ளது. ஆமேன். அவர் தமது வார்த்தையை விட்டு விலகுவதில்லை. அவர் வார்த்தையில் தரித்திருந்து அதை கவனமாய் பாதுகாத்து அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சபை அவரோடு கூட உள்ளது. கவனியுங்கள், நீங்களோ ஆறால் சகோதரன் பிரணாமே, நான் எல்லோரை காட்டிலும் மிக சிறியவன் என்று கூறலாம். அதுதான் அவருடைய பாதங்களில் உள்ளங்கால்கள். ஆனால் அவர் உங்களுடன் கூட எல்லாவற்றின் மேலும் உங்களுடன் கூட வெற்றி சிறந்துள்ளார். நீங்கள் அவருடைய பாதங்களில் உள்ளங்கால்களாக இருந்தாலும் கூட என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு பிசாசும், ஒவ்வொரு வல்லமையும், மரணமும் கூட உங்கள் பாதங்களின் கீழ் உள்ளது, உங்களின் கீழே உள்ளது. மகிமை, எனக்கோ 52 வயதாகிவிட்டது என்று இன்று காலை எனக்கு தோன்றவில்லை. இது சத்தியமாய் உள்ளது. சகோதரனே, இதை மாத்திரம் இந்த சபை புரிந்து கொள்ளும்படி என்னால் செய்யக்கூடுமானால், நாம் வெற்றி சிறந்த ஒரு சபையாக இருப்போம். விசுவாசிகள் அவருக்கு, எல்லா பொல்லாப்பும் அவருக்கு கீழே உள்ளது. ஓ மகிமை, நான் எழுதி வைத்துள்ள குறிப்புகளை சற்று சரிபார்க்க போகிறேன். எனவே நான் அடுத்த முறை மீண்டும் தொடருவேன். கவனியுங்கள், இதை கவனியுங்கள். நீங்களோ சகோதரன் பிரணாமே, எனக்கு வல்லமை கிடையாது எனலாம். எனக்கும் அப்படித்தான். எனக்கும் வல்லமை கிடையாது. சகோதரன் பிரணாமே, நான் பலவீனன். நானும் அப்படித்தான். ஆனால் என் பலத்தின் மேல் நான் சார்ந்திருக்கவில்லை. அது என்னுடைய பலன் அல்ல, என் அதிகாரத்தின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன். பாருங்கள், எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் மேல் நான் பலன் உள்ளவன் அல்ல. எனக்கு பலனே கிடையாது, அவர் பலன் உள்ளவர், நான் அவருடையவன். இது இவ்வாறு உள்ளது. உதாரணமாக கூறினார், லூயிவில்லில் உள்ள ஃபோர்ட் மற்றும் பிராட்வே வீதியின் வழியாக ஜூம் 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 என்று கார்கள் மிக வேகமாக மணிக்கு 60 மைல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். எல்லோருமே பயந்து ஓடிவிடுகின்றனர். ஆனால் ஒரு மனிதன் அங்கு நடந்து சென்று தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார். சகோதரனே, வேகமாக சறுக்கி வந்து கார்கள் சடுதியாக நிற்கின்றன. அந்த சிறு மனிதனுக்கு அந்த கார்களில் ஒன்றை கூட பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் அவனுக்கு அதிகாரம் உள்ளது. மகிமை, அது அவனுடைய வல்லமை அல்ல. அந்த கார்களில் ஒன்று அவனை இடித்தால் அது அவனை கொண்டு போட்டுவிடும். ஆனால் அவன் கை உயர்த்த, ஏன் காரோட்டிகள் அவர் அணிந்துள்ள சீருடையை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஓ சகோதரனே, அவர்கள் அந்த சீருடையை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். உடனே நின்று விடுகின்றன. ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பாருங்கள். அவருக்கு பின்னால் ஆதாரமாக இருப்பது
என்னவென்று
பாருங்கள். முழு பட்டணத்தின் விதிமுறைகள் அவனுக்கு பின்னாக உள்ளன. நகரத்தின் சட்டங்கள் அவனுக்கு பின்னே உள்ளன. அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த சீருடை அமைந்துள்ளது. அவன் வித்தியாசமான ஒருவன். ஆமையா, ஏனெனில் அவன் ஒரு அதிகாரியாயிருக்கிறான். அவன் நில் என்று சத்தமிடுகிறான். அந்த கார்களில் ஒன்று அவனுக்கு கீழ்படியாமல் ஜும் என்று சலட்டு பார்க்கலாம். அவர்கள் அப்படி செய்யாமல் இருப்பது நல்லது. அவனுக்கு பின்னிருப்பது என்னவென்று பாருங்கள். அவர்கள் கீச் என்று சத்தமிட்டு வேகத்தை குறைத்து காரை நிறுத்துவார்கள். அவன் ஒன்றையும் கூற வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவன் கை உயர்த்தினால் போதும், அது கிரியை செய்கிறது. நிச்சயமாக அவனுடைய அதிகார சட்டத்தை அமல்படுத்துவதில் அமைந்துள்ளது. அவன் யாவும் அவன் பின்னே உள்ளது. அவனை பார்த்தால் அவன் ஒரு பலவீனன். ஆனால் அவனை தாங்குவது எது? அவன் அணிந்துள்ள நட்சத்திரம், அவனுடைய உடை, அவன் சீருடையை அணிந்திருக்கிறான். அதுதான் விக்கிரகம் அல்ல, தனிப்பட்ட நபர் அணிந்து கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்வோம். ஆமென். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் இந்த பெரிய கேடகம், இந்த கதவின் அளவிற்கு. ஓ சகோதரனே, அவன் யார் என்பதல்ல, அவன் யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறான் என்பதே ஆகும். அதுதான் அந்த அதிகாரி. அது அங்கு நின்று கொண்டிருக்கும் அந்த சிறு மனிதன் அல்ல. அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவன் யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறான் என்பதே ஆகும்.
Our armor is Jesus Christ. Yes, sir.
நமது ஆயுதம் இயேசு கிறிஸ்துவே. ஆமையா, அதை காணும்போது எல்லா பிசாசுகளும் சறுக்கி வந்து அசையாமல் நின்று விடுகின்றனர். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை, அது உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் முழு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நேரடியாக புறப்பட்டு வருவதை அதை காணும்போது. ஆமேன். நீங்கள் பலவான்கள் என்பதனால் அல்ல, நீங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களை ஆதரிப்பதே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்? நீங்கள் மறித்திருக்கிறீர்கள், நீங்கள் ராணுவத்தில் சேர்ந்து விட்டீர்கள், நீங்கள் காவற்படையில் சேர்ந்து விட்டீர்கள், நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்தி பிசாசுகளை கட்டுப்படுத்தப் போகின்றீர்கள். அது உண்மை. நீங்கள் காவற்படையில் இருக்கிறீர்கள், காவற்படை முழுவதுமே உங்களை ஆதரிக்கிறது. பாருங்கள், நீங்கள் மறைத்தவர்களாக எண்ணப்படுகிறீர்கள். நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒன்றையுமே நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் உயிரோடு எழுந்து கிறிஸ்து இயேசுவில் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பிசாசு அதை அடையாளம் கண்டு கொள்கிறது. அப்பொழுது கைகள் உயர்த்தப்படும் போது எல்லாமே சறுக்கி அசையாமல் நிறுத்தம் செய்கின்றன. ஒருமுறை நீதிமன்றத்தில் பரிசுத்த மார்ட்டின், அதாவது அங்கு ஒரு மனிதன் ஜனங்களை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒரு பிசாசு அவன் ஜனங்களை கடித்து பெரிய துண்டு மாம்சத்தை வெளியே எடுத்தான். ஜனங்களோ பயந்து ஓடிக்கொண்டிருந்தனர். அவன் அவர்களை கொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு கையளவு வெளியே எடுத்து, அதாவது அவனுக்கு பெரிய தந்தம் போன்ற பற்கள் இருந்தன. அவன் குழப்பத்தை ஏற்படுத்தி வாய் நிறைய மாம்சத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்தான். ஆராதிப்பவர்களிடத்தில், அதாவது அவர் வரப்போகும் நாட்களை முன்னோக்கி, அவரே தம்முடைய சொந்த சபையாகிய லவோதிக்கேயா சபையிலிருந்து வெளியே துரத்தப்படுவார் என்றும், அப்படித்தான் இருக்கும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன் என்றார். அந்த ஸ்தாபனம் அவரை வெளியே துரத்தினது. அவர்கள் அதை இன்று செய்து விட்டனர். ஆயினும் அவர் வாசற்படியில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். ஓ தேவனே, நாங்கள் வெற்றி சிறந்த சபையில் இருக்கிறோம் என்பதை அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெண்கள் ஏன் தலைமுடியை கத்தரிக்க விரும்ப வேண்டும்? தேவனே, ஏதோ தவறுள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் ஏன் பாலின கவர்ச்சியை தூண்டும் ஆடைகளை அணிந்து தங்கள் உடல்களை காண்பிக்க வேண்டும்? நமது ஜனங்கள் ஏன் எல்விஸ் பிரஸ்லி போன்ற மனிதன் அல்லது ரிக்கிகளை வேறொருவன் ஒரு பழைய சிறு வீணையை வைத்துக் கொண்டு கிரீச் என்று சத்தமிடும் இசையை பாடி, நமது வாலிப பெண்கள் இடுப்பை குலுக்கி நடனமாடி தங்கள் கீழ் உடைகளை களைய வைக்கும் அத்தகைய இசையை கேட்க இருதயத்தில் வசிக்கொள்ள வேண்டும்? தேவனே, இப்படி இருந்து வந்த பையன் எல்விஸ் பிரஸ்லி தான் பெந்தேகோஸ்தையினன் என்று உரிமை பாராட்டிக் கொள்கிறான். ஓ தேவனே, பாட் பூம் என்னும் பாடகனை பாரும். அவன் மோசமான அசுத்தமான காரியங்களை செய்து தான் கிறிஸ்துவின் சபையை சேர்ந்தவன் என்று உரிமை பாராட்டுகிறான். ஓ தேவனே, தன்னை கிறிஸ்துவின் சபையை சேர்ந்தவன் என்று அழைத்துக் கொள்ளுகிறான். தேவனே, அதிகாரத்தின் சின்னம் ஒரு ஸ்தாபனத்தின் பெயர் அல்ல, அது வல்லமை. தனிப்பட்ட ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் காணப்படும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை. தேவனே, இன்று காலை இங்குள்ள மக்கள் அதில் பிரவேசிக்க முயற்சி செய்வார்களாக. ஆண்டவரே, இந்த ஒளிநாடா தேசத்தினுள் சென்று ஜனங்கள் இதை கேட்க நேரிட்டால் இது குரோதத்தின் காரணமாக சொல்லப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அப்படி செய்தால் நான் தவறு செய்தவன் ஆவேன். ஆனால் சபையானது அது வெற்றி சிறந்துள்ளது என்பதை அறிந்து அதன் ஸ்தானத்தை உணர்ந்து கொள்ளட்டும். அதாவது இந்த விக்கிரகங்கள் எல்லாம், அதாவது கத்தோலிக்க சபை வெளிப்படையாக விக்கிரகத்தை உண்டாக்கி கொண்ட போது புராட்டஸ்டன்ட்கள் ஸ்தாபனம் என்னும் விக்கிரகத்தை மறைமுகமாக உண்டாக்கி கொண்டனர். இதுவும் மோசமான செயலே. வார்த்தையை மறுதளித்தல், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தல். ஓ தேவனே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாய் உள்ளது! ஒவ்வொரு வார்த்தையுமே, பிதாவே, எங்கள் பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியானது அவர்களுடைய இருதயங்களில் ஆழமாக பதியட்டும். ஜனங்கள், இந்த சபை, இந்த சிறு கூடாரத்தை கட்டும் பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கும் இந்நேரத்தில் அவர்கள் அழகான ஒன்றை எதிர்பார்க்காமல் ஜனங்களை கொள்ளும் அளவுக்கு போதுமான இடம் இருக்க அருள் புரியும். தேவனே, நாங்கள் பெரிய மண்டபம் கொண்ட ஒரு விசாலமான கூடாரத்தை சேர்ந்தவர்கள் என்று கூற வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பாராதிருப்பார்களாக. அது காலியான கப்பலின் உட்புறம் போல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண தவறாதிருப்பார்களாக. அவரே எங்கள் ஆலயத்தை நிரப்புகிறவராக இருப்பாராக. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அக்னியும் அவர்களுடைய இருதயங்களாகிய பலிபீடத்தின் மேல் இறங்குவதாக. கர்த்தாவே, ஒவ்வொரு நபருடைய இருதயத்தில் தான் உண்மையான பலிபீடம் உள்ளது. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயமாகிய பலிபீடத்திலும் ஆழமாக கிடத்தப்பட்டு அவர்கள் அதிலிருந்து விலகாமல் பக்தியுடன் சுவிசேஷத்துக்கு வந்து வார்த்தையை விசுவாசிக்கவும் அவர்கள் இருதயத்தை பிசாசின் வல்லமைக்கு அல்லது உணர்ச்சிக்கும் அல்லது கூச்சலுக்கும் அல்லது குதிப்பதற்கும் அல்லது எந்த விதமான வெளிப்படுத்தல் சில மாம்ச பிரகாரமான ரூபத்தில் அல்லது அதை போன்ற எந்த கிரியைகளுக்கும் திறந்து கொடுக்காமல் உண்மையான அன்பாகிய கிறிஸ்துவின் ஆவிக்கு திறந்து கொடுத்து அவர் தம்மை அன்பிலும் வல்லமையிலும் அவர்களுக்கு வெளிப்படுத்த அனுமதியும். ஆண்டவரே, இதை அருள்வீராக. வியாதிஸ்தர்களையும் அவதியுறுபவர்களையும் சுகப்படுத்துவீராக. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்தினிலே நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்ததால், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே நாம் தலைவணங்கியிருக்கும் இந்நேரத்தில் உங்களில் எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை பலிபீடத்தின் மேல் வைத்து அதை தேவன் தமது வார்த்தையை விதைக்கும் நிலமாக செய்து அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனை மறுபடியும் கொண்டு வர அனுமதிப்பீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி, தேவனே என் முழு இருதயத்தோடு இதை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வீர்களா? பசியுள்ள உங்கள் இருதயங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. டஜன் கணக்கில் கரங்கள் அங்கு விட்டுவிடுங்கள், அப்படியே அங்கே விட்டுவிடுங்கள். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அதை அங்கேயே விட்டுவிடுங்கள். நாம் விசுவாசித்து ஒருபோதும் சந்தேகப்படாமல் இருந்தால் அவர் நிச்சயம் நம்மை வெளியே கொண்டு வருவார். நம் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அதை அங்கு விட்டுவிடுவோம். நினைவிருக்கட்டும், ரட்சகராகிய கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்பதை உங்கள் இதயத்தில் நினைவு கூறுங்கள். நீங்கள் உங்களுக்கு மரித்தால் அது உங்கள் சரீரத்தை வெறுமையாக்கும், உங்கள் ஆத்மாவை வெறுமையாக்கும். இவ்வுலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றில் என்றும் அதன் எல்லா இன்பங்கள் என்றும் உங்கள் இருதயத்தை வெறுமையாக்கும். அப்பொழுது கிறிஸ்து நீங்கள் அவருடன் உயிரோடு எழும்புவீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால், இங்கு தண்ணீர் நிறைந்த குளம் போன்ற தொட்டி ஒன்று உள்ளது. நீங்கள் தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஒரு புது ஜீவனுடன் கிறிஸ்துவுடன் நடக்க எழும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்பொழுது உங்களுக்கு மறித்து விடுகிறீர்கள். நீங்கள் ஒருபோதும், அதாவது உங்கள் கோபமும் எல்லாமும் போய்விடுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் உங்களை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களில் இவ்வுலகின் எல்லா சக்திகளுக்கும் மேலாக உட்காரும்படி அருள் செய்கிறார். நீங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஒருகால் துணிகளை துவைத்து சலவை செய்யும் எளிய பெண்ணாக இருந்தாலும், ஒருகால் மொழியின் முதலெடுத்துக்களும் கூட அறிந்திராத சகோதரனாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் அதனால் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அதிகாரம் ஒவ்வொரு பிசாசின் ஒவ்வொரு அந்தகார சக்திகளின் மீதும் உள்ளது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இன்று காலை இங்கு வந்துள்ள ஒரு சகோதரனை நான் அறிவேன். சகோதரன் சிங்க், அவரை சிங்க், ஜிம் சிங்க் என்று அவர்கள் அழைத்தனர் என்றே நான் நினைக்கிறேன். இங்குள்ள நமது சகோதரன் இந்த தேவனுடைய வார்த்தையை போதிப்பவர் என்று அறியப்பட்டவர். சரிதானே சகோதரன் சிங்க், வியாதியஸ்தருக்கு ஜெபிப்பதற்கு முன்பு நாங்கள் இன்று காலை அவர் மேல் கைகளை வைத்து அவரை போதகராக நியமித்து நமது சகோதரர்களில் ஒருவராக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக சபைகளுக்கு அனுப்பப் போகிறோம். சகோதரன் ஜிம் சிங், நீங்கள் இங்கு பிடத்திற்கு வருவீர்களா? சகோதரன் நெவில் வாருங்கள். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன், நீங்கள் இங்கு இருக்கிறீர்களா? இந்த விசுவாசத்தை சேர்ந்த ஊழியக்காரர் வேறு எவராயிலும் இங்கு இருக்கிறார்களா? இங்குள்ள சகோதரன் ஜிம் சிங் நாம் பிரசங்கிக்கும் இந்த சுவிசேஷத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய குமாரன் உண்மையாக தண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று அவர் விசுவாசிக்கிறார். சரிதானே சகோதரன் சிங்க், அவர் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்து தேவனுடைய வலதுபாரசத்தில் தேவனுடைய உன்னதமான வல்லமையின் மத்தியில் உட்கார்ந்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராய் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அருளும் விதமாகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் விசுவாசி தொடர்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் அதை விசுவாசிக்கிறார். மக்களுக்கு முன்பாக அவர் நிந்தையற்ற வாழ்க்கை நடத்தியுள்ளார் என்று நான் நம்புகிறேன். அவர் இந்த சபையில் அடிக்கடி பிரசங்கம் செய்திருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதன் என்பதை நான் கண்டிருக்கிறேன். இந்த சபையில் உள்ள யாருக்காகிலும் சகோதரன் சிங்கிக்கு விரோதமாக கூற வேண்டிய வார்த்தை ஏதாகிலும் உண்டா? அப்படியானால் அதை இப்பொழுதே சொல்ல கடவர்கள், இல்லாவிட்டால் ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர்கள். உங்களில் எத்தனை பேர் சகோதரன் சிங் இந்த செய்தியையும் இந்த வார்த்தையையும் பிரசங்கம் பண்ணுவதனால், அதாவது சகோதரன் சிங் பரிசுத்தாவியின் சாட்சியினால் போதகராக நியமனம் செய்யப்பட்டு இங்கே இந்த சபையில் இருந்து ஒரு சுவிசேஷ ஊழியராக இன்று காலை பிரசங்கிக்கப்பட்ட செய்திகளை போன்ற செய்திகளை பிரசங்கிக்க கர்த்தர் அவரை உலகத்தில் நடப்பும் இடங்களுக்கெல்லாம் அவர் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் சிங் அவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. சகோதரனவில் உங்கள் கைகளை சகோதரன் சிங் மேல் வையுங்கள். நீங்கள் உங்களுடைய கையை வேதாகமத்தின் மேல் வையுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இவ்வுலகத்தின் சீர்கேட்டின் வெளியே கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனை இன்று காலை உம்முண்டையில் கொண்டு வருகிறோம். அவர் தனக்கு மறித்தவராக எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் வாக்குத்தத்துடன் உயிரோடு எழுந்து இப்பொழுது உன்னதங்களில் உட்கார்ந்து ஊழியத்திற்கான ஒரு அழைப்பை தன் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறார். ஓ தேவனே, இச்சபையின் மூப்பர்கள் என்னும் முறையில் நாங்கள் சபையின் அங்கத்தினர்களை கண்காணிக்கிறவர்களாய் இந்த சபையை மேய்க்க பரிசுத்தாவியங்களை கண்காணிகளாக வைத்துள்ள இந்த மந்தை சகோதரன் சிங் அவர்கள் ஒரு நீதிமான் என்பதை அறிந்து அதற்கு அறிகுறியாக கரங்களை உயர்த்தினது. எனவே சகோதரன் நெவிலும் நானும் நீர் நியமித்த மூப்பர்கள் என்னும் முறையில் நாங்கள் அவர் மேல் எங்களுடைய கரங்களை வைத்து விசுவாச ஜபத்தை ஜபித்து சகோதரன் ஜிம் சிங் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கென்று நியமனம் செய்கிறோம். அதை அருள்வீராக. அவர் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவாராக. அவர் ஒருபோதும் ஒப்புரவாகாதிருப்பாராக. அவர் உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாராக. தேவனே, எங்கள் விசுவாசத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர் காணையிட்டு தருகிறோம். அவர் எங்கிருந்தாலும் அவரை ஜபத்தில் தாங்கி எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். ஓ தேவரே, நாங்கள் அவரை உம்மிடம் சமர்ப்பிக்கும் இந்நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்வீராக. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். என்னுடைய சகோதரன் சிங் அவர்களே, உங்களுடைய கரங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்நேரத்தில் உங்களை கிறிஸ்துவுக்குள் சகோதரனாகவும் எங்கள் ஐக்கியத்தில் ஒருவராகவும் நியமிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, சபையோரும் ஆமேன் என்று கூறினார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷத்திற்காக இன்னும் எவ்வளவோ செய்யப்பட வேண்டியுள்ளது. மிக அவசரமான தேவை. நாங்கள் 100% நாங்கள் உண்மை ஆதரித்து எங்களால் கூடுமானவரை உமக்கு உதவி செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் மிகவும் அற்புதமானவர் இல்லையா? ஓ என்னே, நான் ஆண்மைத்தனம் கொண்டவரையே காண விரும்புகிறேன். அது அருமையானது. அவர் இந்தியாவில் உள்ள ஊடியா என்னும் இடத்தில் உள்ள பரிசுத்த கூடாரத்தின் போதகராக செல்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர் அதற்கருகில் வசிக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்போம், நமக்கு வேறு சகோதரர்கள் யாரேனும் உண்டா? ஓ, வியாதிஸ்தர்களுக்காக நாம் இன்னும் ஜெபிக்க வேண்டி உள்ளதா இல்லையா? சரி, அவர்கள் அதாவது நீங்கள் ஜபாட்டைகளை விநியோகித்திருக்கிறீர்களா? சரி, ஒரு சில ஜபாட்டைகளை குறிதமாக அழைப்போம். எல்லோரும் சற்று அமைதியாயிருங்கள். நமக்கு உண்மையாகவே நேரமாகிவிட்டது. எனக்கு 10 நிமிடம் தருவீர்களா? சரி. ஜபாட்டைகள், ஜபாட்டைகள் வைத்திருப்பவர்கள் எந்த எண்ணிலிருந்து கொடுத்தீர்கள்? ஒன்றில் இருந்தா? சரி, ஜபாட்டை எண் 1 நீங்கள் வருவீர்களா? எண் 2, எண் 3, எண் 4, எண் 5. ஜபாட்டை எண் 1, 2, 3, 4, 5. உங்களால் முடிந்த அளவு வேகமாக வந்து இங்கு நில்லுங்கள். உங்களால் எழுந்திருக்க முடியுமானால், உங்களால் எழும்ப முடியாவிட்டால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் வந்து உங்களை அழைத்து வருவோம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை நபர்களை நாங்கள் அழைக்க முயற்சிக்கப் போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவர்களில் 2 பேர் மாத்திரமே எழுந்திருக்கிறார்கள். 10, 11, 12, 13, 14, 15. நீங்கள் எல்லோரும் எல்லா ஜபாட்டைகளும் இந்த பக்கம் பாருங்கள். இங்கே இந்த பக்கமாக பாருங்கள். உங்களுக்கு விருப்பமானால் இந்த பக்கம் பாருங்கள். அவர் அற்புதமானவர் அல்லவா? எல்லோரும் பயபக்தியாயிருங்கள். கூடுமானவரை சுமார் 10 நிமிடங்கள் ஜபாட்டை வைத்துள்ளோரே, ஜபம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பும் ஜனங்களே, நீங்கள் உங்கள் ஜபாட்டைகளோடு வாருங்கள் என்று அறிவித்தோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் திரும்ப திரும்ப வரமாட்டார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப வந்து தேவனுடைய வரங்களை குறி சொல்லும் எழுத்து பலகையை போல உபயோகிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அப்படி செய்வதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் தமது கிரியை செய்ய அனுமதிக்கும்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீர்களா? இந்த செய்தி சத்தியம் என்று உங்களை எத்தனை பேர் இன்று காலை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நான் என் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஜபம் செய்யப்படுவதற்கு இங்கு ஏறக்குறைய 50 பேர் இருப்பது போல் தோன்றுகிறது. இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து கொண்டு எல்லா வியாதியின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறீர்கள். ஜப வரிசையில் உள்ள நீங்கள் யாவரும், அதாவது கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்த விசுவாசிகள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அப்படியானால் உங்கள் ஸ்தானம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே வெற்றி சிறந்து விட்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவன் என்ன கூறியுள்ளாரோ அதை சத்தியம் என்று விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் உள்ள அனைவரையும் சிந்தனைகளை பகுத்தறிய நான் தெரிந்து கொள்ள முடியாது. அது மிகவும் அதிகமாகிவிடும். நமக்கு நேரமோ அதிகமாகிவிடும். எனக்கு ஒன்றுமில்லை, வேண்டுமானால் நாள் முழுவதும் இங்கு நான் தங்கியிருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் நல்லுணர்வை பெற்றிருக்கிறேன். நான் நன்றாகவே இருக்கிறேன். இது உண்மை என்பதை நான் அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுடன் கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஓ என்னே, நான் உங்களுக்கு போதித்த இவை அனைத்தும் சத்தியமா? அப்படியானால் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அது உண்மை. ஜெப வரிசையில் உள்ள எத்தனை பேர் எனக்கு அந்நியர்கள்? உங்களில் அநேகரை எனக்கு தெரியும். ஆனால் உங்களில் சிலர் அந்நியர்கள். உங்களுக்குள்ள கோளாறு என்னவென்று எனக்கு தெரியாது என்பவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். வரிசை முழுவதும் சரி, அவர் கிறிஸ்துவா? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசமுடையவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அப்பொழுது அது கிரியை செய்யாது. உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இடத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரன் வெஸ்ட், சரியா? அது உண்மை. உங்கள் ஸ்தானத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று இயேசு வாக்களித்துள்ளார். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அதை விசுவாசியுங்கள். அங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்கு அவனுடைய இடுப்பில் ஏதோ கோளாறு உள்ளது. நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கின்றீர்களா? உங்களால் ஜெப வரிசைக்கு வர முடியவில்லை, ஆனால் நீங்கள் சென்று உட்கார்ந்து கொள்ளலாம். அது உங்களை விட்டு நீங்கி போகின்றது. அது புற்றுநோய் அல்ல. போய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அது போய்விட்டது. அந்த மனிதனை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. நாம் அந்நியர்களானால், சகோதரனே, உன் கையை உயர்த்து. நாம் அந்நியர்களானால் என்ன நேர்ந்தது? அவர் சுகமடைந்து விட்டார். இந்த பீடத்தின் அருகில் இங்கே நீ விசுவாசிக்கிறாயா? உன்னை குறித்து என்ன? நாம் அந்நியர்கள். உன்னை எனக்கு தெரியாது. தேவன் உன்னை அறிவார். நான் அவருடைய ஊழியக்காரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் பிரசங்கிக்கும் இந்த செய்தியை நீ விசுவாசிக்கிறாயா? உன் முதுகு கோளாறு உன்னை விட்டு போய்விடும் என்று நான் கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? நீ அதை உன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? திரு பார்க்கர், நீ ஒஹையாவிற்கு திரும்பிப்போ. நீ குணமடைந்து விட்டாய். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இங்கு நீ உனக்காக இல்லை, நீ வேறு யாருக்காகவோ இங்கே இருக்கிறாய். அது ஒரு ஸ்திரீ, அவளும் கூட ஒஹையோவை சேர்ந்தவள். அது உண்மை. அவள் பெயர் ஆலிஸ் மக்வான். அது உண்மை. அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அது உண்மை. வயிற்று கோளாறு மற்றும் சிறுகளுக்கான கோளாறு, நரம்பு தளர்ச்சி, சரியா? அப்படியே விசுவாசி, அவள் சுகமடைவாள். சென்று உன் முழு இதயத்தோடு விசுவாசி. உன் முழு இதயத்தோடு அதை விசுவாசி, அவள் அதை பெற்றுக் கொள்வாள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை எனக்கு தெரியாது. நாம் அந்நியர்கள், சரியா? நான் அவருடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்து விட்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உன் நரம்பு தளர்ச்சியோடும் மற்ற கோளாறுகளோடும் நீ விசுவாசித்தால், திருமதி ஹாலன், நீ வீடு சென்று சுகமடைவாய். நாம் அந்நியர்கள் என்று நான் நினைக்கிறேன். நாம் அந்நியர்கள் இல்லையா? நான் இதற்கு முன்பு உங்களை கண்டதில்லை. இதுவே நாம் முதன்முறையாக சந்திக்கிறதாய் உள்ளது. நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர். நான் அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் சிறுநீரக கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை இல்லையா? நீரோ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. நீர் தென்பாகத்தை சேர்ந்தவள். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் இருப்பது உங்கள் கணவர். அவருடைய இதயத்திலும் ஒரு மனிதனை, ஒரு நண்பனை அவர் நினைத்திருக்கிறார். அவருக்காக அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். நான் யாரோ ஒருவரை காண்கிறேன். நீங்கள் என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு சிநேகிதர். எல்சி அல்லது எஸ் டி என்று அழைக்கப்படும் ஒரு மனிதன் தரிசனத்தில் வருகிறார். எஸ் டி போன்ற ஏதோ ஒன்று, அது உன் மகன். ஜே டி, அதோ நீங்கள், அதுதான். எஸ் டி இல்லை, அது ஜே டி அல்ல என்று எனக்கு தெரியும். அது சிறு உருவம் கொண்ட கருப்பு தலைமுடியுடைய மனிதன். இங்கே இப்பொழுது அவன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். உங்களுடைய வேண்டுகோள்களை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள். இந்த காலை இங்குள்ள ஒரு மனிதன் ஜார்ஜியாவில் இருந்து வந்தவரா? ஆம். TS, ஆம். உன் தகப்பனையும் தாயும் என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அது உண்மை என்று உனக்கு தெரியும். ஆனால் அவர்களை காணும் முன்பு உன்னை நான் கண்டேன். நீ அவர்களுடைய மகன் என்று அறிந்து கொண்டேன். உன் வேண்டுகோளை பெற்றுக் கொண்டாய், சந்தேகப்படாதே. நீங்கள் எல்லோரும் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இதுதான் சுவிசேஷமாக என்று நீங்கள் கேட்கலாம். அதைத்தான் சரியாக இயேசு செய்தார். அதைத்தான் சரியாக அப்போஸ்தலர்களும் செய்தனர். அதைத்தான் இரேனேசு மற்றவர்களும் செய்தனர். அப்படியே நீ அதை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் உங்களுடைய தலையை வணங்குங்கள். மூப்பரே, இங்கு வாருங்கள். இப்படியாக வரிசையில் உள்ள எல்லோருக்குமே செய்ய முடியாது. அதில் அநேகர் இருக்கிறார்கள். நாங்கள் இரண்டு மூன்று நபரை அங்கு தேர்ந்தெடுத்தோம். இங்கு வாருங்கள். இந்த என் சகோதரன் நெவில் ஒரு தேவனுடைய மனிதர். அதை நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் இந்த வரிசையின் வழியாக சென்று அங்குள்ளவர்களின் மேல் கரங்களை வைத்து இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கப் போகின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவீர்கள் என்று நீங்கள் அனைவருமே விசுவாசிக்கிறீர்களா? இங்குள்ள ஒவ்வொருவரும் அவ்வாறு விசுவாசிக்கப் போகிறீர்களா? அப்படியானால் இப்பொழுது உங்களுடைய தலையை வணங்குங்கள். நாம் வெற்றி சிறந்த சபையில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த சகோதரரை எனக்கு தெரியும். ஆகையால் தான் அவரை குறித்து நான் ஒன்றும் கூறவில்லை. அவருடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, அவருக்கு சுகமளித்து அவருடைய வேண்டுகோளை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பரலோக பிதாவே, இந்த வாலிப சகோதரனின் மீது கரங்களை வைத்தவர்களாய் இந்த காலையில் அவருடைய விடுதலைக்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். பரலோக பிதாவே, இங்குள்ள எங்கள் சகோதரி டாக் மிகவும் அருமையான ஒரு சகோதரி. எங்களுக்கு ஒரு உண்மையுள்ள சிநேகிதியாக எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் இங்கே இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய கணவரும் உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, இன்று காலை அவர்களுடைய விண்ணப்பங்களை அருளி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமேன். தேவனே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் சகோதரி புரூஸை ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடைய ஊழிய காரியம் என்று நாங்கள் அறிவோம். அவர்களுடைய வேண்டுதல்களை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஆமேன். ஓ பரலோக பிதாவே, நீர் மாத்திரமே சகோதரி பிளாங்கோவை சுகப்படுத்த முடியும் என்று உணர்ந்தவர்களாய் நீர் அவளை ஆசீர்வதித்து இந்த விண்ணப்பத்தை அவளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். பரலோக பிதாவே, எங்கள் சகோதரியின் மேல் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை வைத்து உமது மகிமைக்காக அவளுடைய விடுதலையை வேண்டுகிறோம். ஆமேன். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். சுகமடைவதற்காக இந்த சகோதரியின் மேல் எங்கள் கரங்களை வைக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை அருள்வீராக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் இந்த என் சரீரமானது படபடப்பு தன்மையோடு இங்கே ஆடிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, அது களைப்படைந்துள்ளது. ஆனால் நீரோ தேவனாயிருக்கிறேன். இந்த வாலிப பெண்ணை இந்த இடத்திலேயே சுகப்படுத்தும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் சகோதரனுக்கு அவருடைய விண்ணப்பத்தை அருளி செய்வீராம். பிதாவே, அதை அருள்வீராம். நாங்கள் அவர் மேல் கைகளை வைத்து அவருடைய ஆத்மாவை கெடுத்துள்ள இல்லை, அவருடைய பெயருக்கு முன்னால் ஒரு அவதூறை வைத்துள்ள சத்ருவை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அவர் இன்று காலை வெற்றியுடன் எழுந்திருப்பாராக. கர்த்தாவே, அவருடைய ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள் தெளிவாக உணர்ந்து கொள்வாராக. அவர் கேட்டுக் கொள்வதை இயேசுவின் நாமத்தில் அவர் அப்படியே பெற்றுக் கொள்வாராக. எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய சகோதரனின் மேல் எங்கள் கரங்களை வைக்கிறோம். அவருடைய வேண்டுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருள்வீராக. ஆமேன். பிதாவே, இந்த அருமையான சிறுவன் கர்த்தத்தாமே இயேசுவின் நாமத்தில் அவள் மீது இரக்கமாயிருப்பாராக. தேவனுடைய மகிமைக்கான அவளுடைய விடுதலைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனே, இந்த தாயின் இதயத்தில் எழுந்துள்ள கூக்குரலையும் அவர்களுடைய மகளின் அழுகையையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, இன்று காலை அவர்களுக்கு நீர் விசுவாசத்தை அருளி செய்து அவளும் அதன் மேல் அவளுக்கு வல்லமை உண்டு என்று அறிந்தவளால் உடனே அந்த விசுவாசத்தை உபயோகிக்கட்டும். அப்பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேற்றப்படும். தேவனே, இந்த சிறுவனை சுகப்படுத்தும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் பிதாவே, எங்கள் சகோதரியின் மேல் நாங்கள் கைகளை வைத்து அவர்களுடைய வேண்டுதல்களை நீர் அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த சிறு சீமாட்டி சுகம் பெறுவதற்காக தன் இடத்தை வகிக்கும் இந்நேரத்தில் நாங்கள் அவள் மேல் கரங்களை வைத்து அவளுடைய சுகத்தை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இந்த அழகான சிறு குழந்தையின் மேல் நாங்கள் கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் சகோதரி மேல் கரங்களை வைக்கிறோம். நீர் அவளை இப்பொழுதே சுகமாக்குவீராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த பையன் மேல் நாங்கள் எங்களுடைய கரங்களை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனது விசுவாசிப்பானாக. ஆமேன். பரலோக பிதாவே, இங்குள்ள தீரமுள்ள எங்கள் சகோதரன் கர்த்தாவே, உமது ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய மனிதர், அவருடைய விண்ணப்பம் அருளப்படும்படி நாங்கள் அவர் மீது கைகளை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் தமது ஸ்தானத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்வாராக. இப்பொழுது இங்கு ஒரு தேவனுடைய குமாரன், அதாவது மகிமையான இந்த முடிவான காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பரலோக பிதாவே, மிக அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்தில் நடப்பதற்காக வெளியே வந்துள்ள எங்கள் சிறு சகோதரியின் மேல் கரங்களை வைக்கிறோம். கர்த்தாவே, அவளுடைய தீரமுள்ள சிறு ஆத்மா இன்று காலை உயரே பரலோக சூழ்நிலைக்கு உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவளுடைய வேண்டுகோளை அவள் கருள்வீராக. ஆமேன். பரலோக பிதாவே, இங்குள்ள எங்களுடைய சகோதரனின் மீது கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கரங்களை வைத்து இந்த வேண்டுகோள் அவர் கருளப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சகோதரியின் குழந்தையின் மீது நாங்கள் கரங்களை வைத்து, அதாவது பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் மேல் நாங்கள் கரங்களை வைக்கும் இந்நேரத்தில் அவளுடைய விண்ணப்பம் அவளுக்கு அருளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகோதரியின் மேல் நாங்கள் கைகளை வைக்கிறோம். அவர்களுடைய வேண்டுகோள் இயேசுவின் நாமத்தில் அருளப்படுவதாக. ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சகோதரி இந்த வரிசையில் வரும்போது நாங்கள் எங்கள் கைகளை அவள் மேல் வைக்கையில் தேவனாகிய கிறிஸ்துவானவர் இப்பொழுது அருகில் வந்து அந்த கோளாறை கடிந்து கொண்டு அவளை சுகப்படுத்துவீராக. ஆமேன். பரலோக பிதாவே, எங்கள் சகோதரனின் மேல் நாங்கள் அவர் மேல் கரங்களை வைத்து நீர் அவரை இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரலோக பிதாவே, இந்த பெண்ணின் மேல் நாங்கள் எங்களுடைய கைகளை வைத்து எங்களுடைய விலையேறப்பட்ட கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அவளுடைய சுகத்திற்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் விலையேறப்பட்ட கர்த்தாவே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் சகோதரன் மேல் கைகளை வைக்கிறோம். நாங்கள் அவர் மூலமாக முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் சகோதரனுக்கு அவருடைய வேண்டுதலை நீர் அருள வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் பிதாவே, எங்கள் ஊழியக்காரியின் சகோதரனும் சிலுவையின் தினமுள்ள போர் வீரனும் ஆகிய இவர் மீது கரங்களை வைக்கிறோம். உமது ஆவி அவர் மேல் இறங்கி அவருடைய வேண்டுதலை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே, சிலுவையின் தினமுள்ள போர் வீரனாகிய இவர் குற்றம் கண்டுபிடித்த நேரங்களின் போதும் உமது வார்த்தைக்கு உறுதியாக நின்று கிறிஸ்து இயேசுக்குள் வெற்றி சிறந்தவராக அங்கிருந்து நடந்து சென்றிருக்கிறார். பிதாவே, அவருடைய வேண்டுதலை அவர் கருள்வீராக. என் ஜெபத்தை நான் ஜெபித்து உமது ஆசீர்வாதத்திலிருந்து அவருக்கு தருகிறேன். கர்த்தாவே, அவரை சுகப்படுத்தி அவருடைய வேண்டுதலை அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பரலோக பிதாவே, தேவன் சுகப்படுத்தாமல் இந்த குழந்தையானது வாழ முடியாது. ஆனால் தேவன் அதை சுகப்படுத்த முடியும். நான் கரங்களை அதன் மேல் வைத்து சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த குழந்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது வாழ்வடைய நீர் அந்த குழந்தைக்கு உதவி செய்வீராக. ஆமேன். முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். பரலோக பிதாவே, வெற்றி சிறந்த தேவனுடைய குடாரத்தில் மாம்சமாகி எங்கள் மத்தியில் வாசம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய சகோதரியின் மேல் நாங்கள் கரங்களை வைக்கிறோம். தேவகுமாரனாகிய நீதிபரர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய நாமத்தினூடாக எங்களுடைய சகோதரிக்கு அவருடைய வேண்டுகோளை அருள்வீராக. ஆமேன். எங்கள் சகோதரிக்கு உங்கள் இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வயோதிப மனிதனையும் ஸ்திரீயையும் எங்கள் கைகளில் இங்கே பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் நான் சிறுவயதாக இருந்த காலம் முதற்கொண்டே சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு அவர் புற்றுநோய் கொண்டு மரண திருவாயில் படுத்திருந்தார். நானோ விரைந்து அவரண்டை சென்றேன். தேவனுடைய வல்லமையானது அந்த 80 வயது மனிதன் மேல் அசைவாடி அவரை சுகப்படுத்தினது. இந்த அதிசயத்தை மருத்துவர்களால் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. நீர் இன்று காலை அவருடைய வேண்டுகோளை தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ரத்தம் சிந்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அவருடைய கணவரை, அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட எளிய மனைவி சலவை துணிகளை துவைப்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் அனுப்பி வைக்கிறாரு. கர்த்தாவே, இதை அருளும். ஆண்டவரே, அவர்களுடைய மகன் ஜூனியரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் அவரை சுகப்படுத்தி அவரை பலப்படுத்தும். வியாதியஸ்தர் மேல் இவர்கள் உருமாறுகளை வைப்பதற்கென இவர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல அவர் ஆதரவாக இருந்து வருகிறார். அவர்கள் வயோதிபராய் உள்ளதால் அவர்களால் வெளியில் சென்று இனிமேல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. ஆனால் அவர்களோ மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் சென்று வியாதியஸ்தர் மேல் உருமாறுகளை வைத்து வருகின்றனர். தேவரே, நீர் கனப்படுத்துகிறேன். நீர் அப்படி செய்வீர் என்று நான் அறிவேன். பிதாவே, அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக நாட்களுக்கு அவர்களுக்கு பரணை அளியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் கிட், அது செய்யப்படும், அது செய்யப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆம், தொலைபேசியின் மூலம் நாங்கள் ஜெபித்திருந்தவர் 80 வயது கடந்த ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் இப்பொழுது வெளியில் சென்று சுவிசேஷ வேலை செய்யவோ பிரசங்கப்பிடத்தில் நின்று பிரசங்கிக்கவோ முடியாது. அப்படி பிரசங்கிப்பதற்கு அவருக்கு அதிக வயதாகிவிட்டது. ஆனால் அவர்கள் ஜெபிக்கப்பட்ட ஜெப துணிகளை இங்கிருந்து வரவழைத்து அவைகளை வியாதியஸ்தருக்கும் அவதியுறுவோருக்கும் அனுப்பி தந்து அவைகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று வியாதியஸ்தர் மேல் வைப்பது போன்ற பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களோ வெளியே சென்று பிரசங்கம் செய்து அந்த வகையில் ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்க முடியாது. ஆனால் அவர்களால் முடிந்த வரைக்கும் சிறந்த விதத்தில் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அது வாலிப ஜனங்களாகிய நாம் நம்மை குறித்து வெட்கமடைய செய்ய வேண்டியதாய் உள்ளது. அது உண்மை. கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருத்தல். இங்குள்ள இந்த வயோதிக மனிதராகிய சகோதரன் கிட்ட அவர்கள் நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது உண்மை. இப்பொழுது தீரமுள்ள வயோதிக போர் வீரனாக வியாதியஸ்தருக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரன் கிட், உங்களுக்கு வயது என்ன? 81. இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைத்து வருகிறார். பிரசங்கப்பீடத்தில் நின்று இத்தகைய ஒரு செய்தி அளிக்க அவருக்கு அதிக வயதாகிவிட்டது. ஆயினும் அவர் மருத்துவமனைக்கும் வியாதி படுக்கைகளின் அருகிலும் சென்று வருகிறார். அவருடைய மகன் அவரை காரில் கொண்டு செல்கிறார். அவர்களால் நடக்க முடியாது. எனவே அவர் இவ்விருவரை, வயோதிக தம்பதிகளை, காரில் கொண்டு செல்கிறார். அங்கு அவர்கள் சென்று உருமாள்களை அவர்கள் மேல் வைக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கும் ஒரு பேரப்பெண் இருக்கிறார். அன்றொரு நாள் அவள் மரண தருவாயில் இருந்தாள். அதை குறித்துதான் அவர்கள் இப்பொழுது இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தனர். நாங்கள் அவளுக்காக, அந்த பேரப்பிள்ளைக்காக ஜெபம் செய்தோம். அந்த குழந்தையோ இப்பொழுது எழுந்துவிட்டது. தேவனுக்கு துதி உண்டாவதாக. சில நாட்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், சகோதரன் கிட்டுக்கு ஆண்பால் உறுப்பை போன்ற பெருஞ்சுரப்பில் புற்றுநோய் உள்ளதாக கூறி என்னை அழைத்தனர். அவருக்கு அப்பொழுது சுமார் 78 வயது அல்லது 80 வயதை அவர் நெருங்கியிருந்தார். அவருக்கு ஆண்பால் உறுப்பை போன்ற பெருஞ்சுரப்பியில் புற்றுநோய் இருந்தது. அவரை மருத்துவர் கைவிட்டு விட்டனர். அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நாங்கள் விரைந்தோம். நானும் பில்லியும் மாறி மாறி காரோட்டி அவர் இருந்த இடத்தை அடைந்தோம். அன்று காலை பரிசுத்த ஆவியானவர் அங்கு போகும்படி எங்களிடம் கூறினார். நாங்கள் அதை செய்யும்படி வழிநடத்தப்பட்டாலுடைய அப்படி ஒன்றும் செய்வதில்லை. பரிசுத்த ஆவியானவரோ போ என்றார். நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு அந்த இடத்தை அடைந்து அந்த வயோதிபரின் மேல் கரங்களை வைத்து அவருக்காக ஜெபித்தேன். அதன் பிறகு மருத்துவர்கள் சிறிதளவு புற்றுநோயை கூட எங்கும் காண முடியவில்லை. தேவனுக்கு மகிமை. ஓ, ஏ, நமது ஸ்தானம் கிறிஸ்துவில் உள்ளது. நாம் எல்லா வியாதிகளுக்கும், சத்ருவின் எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக அதிக உயரம் எழும்பி விட்டோம். ஓ, அவருக்காக நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? பெந்தேகோஸ்தே என்று விழுந்த அக்கறியினால் இருதயங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் மக்கள் ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் உள்ளனர். அது அவர்களை கழுவி சுத்தமாக்கி உள்ளது. ஓ, இப்பொழுது அது என் இருதயத்திற்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜனங்கள் படிப்பறியாதவர்களாக இருந்தாலும் உலக புகழ்பெற்றதாக பெருமை பாராட்ட முடியாமல் போனாலும் அவர்கள் அனைவரும் தங்கள் பெந்தேகோஸ்தவை பெற்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர். அவருடைய வல்லமை இப்பொழுது மாறாதாக உள்ளது என்று அவர்கள் இப்பொழுது உலகெங்கிலும் பறைசாற்றுகின்றனர். அவர்களில் நானும் ஒருவன் என்று என்றால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களில் எத்தனை பேர் அவர்களில் ஒருவராக இருக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை இப்பொழுது உயர்த்துங்கள். அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வாரும் என் சகோதரனே, இந்த ஆசியை நாடுவீர். அது உன் இருதயத்தை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும். அது சந்தோஷ மணிகளை ஒலிக்கச் செய்ய தொடங்கும். உன் ஆத்மாவை பற்றியறிய செய்யும். ஓ, இப்பொழுது அது என் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்திற்கே மகிமை. அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் ஒரு மேலறையில் ஒன்று கூடி அவருடைய நாமத்தில் யாவரும் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டனர். அப்பொழுது ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. அந்நாளில் அவர் அவர்களுக்கு செய்ததையே அவர் இப்பொழுது உங்களுக்கும் செய்வார். நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் இதை மௌனமாக சிக்கும் பொழுது நாம் ஒருவரோடு ஒருவர் கை குலுக்கி இவ்வாறு கூறுவோமாக. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அல்லவா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு சரணத்தை நான் மறுபடியும் பாடலாமா? இந்த ஜனங்கள் படிப்பறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு டிடி பிஎச்டி போன்ற பட்டங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் பாருங்கள், பெரிய மகத்தான காரியங்கள் இல்லை. பாருங்கள், இந்த ஜனங்கள் படிப்பறியாதவர்களாக இருந்தாலும் உலக புகழ்பெற்றதாக பெருமை பாராட்ட முடியாமல் போனாலும் ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனம். அவர்கள் அனைவரும் தங்கள் பெந்தேகோஸ்தவை பெற்று அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர். அவருடைய வல்லமை இப்பொழுதும் மாறாததாய் உள்ளது என்று அவர்கள் இப்பொழுது உலகெங்கிலும் பறைசாற்றுகின்றனர். அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடிவதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, இப்பூமியின் கோடிக்கணக்கான பொன் நாணயங்களுக்காக இந்த விலை உயர்ந்த இடத்தை விட்டு விலக மாட்டேன். சோதிப்பவன் என்னை எத்தனையோ முறை சோதித்து என்னை தூண்டினாலும் நான் தேவனுடைய கூடாரத்தில் பாதுகாப்பாகவும் அவருடைய அன்பிலும் கிருபையிலும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அல்லேலூயா பாகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ என்னே, நான் அதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? அவர்களில் ஒருவராக இருப்பதற்காக நீங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் அல்லவா? அவர்களில் ஒருவராக, அந்த எளிய மக்களில் ஒருவராக, நீங்கள் உங்களை வெறுமையாக்கி விக்கிரகங்களுக்கு முன்பாக அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து, ஒரு ஸ்தாபனத்துக்கு முன்பாக வந்து உங்கள் பெயரை புத்தகத்தில் எழுதுவது அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து ஒரு ஸ்தாபன பிரமாணத்தை மனப்பாடமாக கூற அல்ல, வார்த்தை உங்களை மாம்சமாவதற்கு அனுமதிப்பதாகும். பாருங்கள், அதுதான். நீங்கள் உங்களை தாழ்த்தினதினால் அதன் மூலம் அவர் உங்களை உயர்த்தினார். துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இருந்து நான் இது அது அல்லது மற்றது என்று கூறுவதல்ல, ஆனால் தாழ்மையோடும் இனிமையோடும் என்னை போன்ற ஈரனை அவர் எப்படி ரட்சித்தார், அவர் அதை எப்படி செய்தார் என்று கேட்பதேயாகும். அப்படித்தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உணர்கிறான். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? ஓ, அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. உண்மையாக உண்மையாக அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ, உண்மையாக உண்மையாக அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில ஜனங்கள் அவரை சந்தேகித்தாலும் அவர் இன்றி என்னால் வாழ முடியாது, ஆகையால் தான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையாக அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை பாடுங்கள். உண்மையாக உண்மையாக அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில ஜனங்கள் அவரை சந்தேகித்தாலும் அவர் இன்றி என்னால் வாழ முடியாது, ஆகையால் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ, அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமையா, ஓ, இந்த மகத்தான பழைய சுவிசேஷ வழிக்காக, அந்த மகிமையுள்ள பழைய சுவிசேஷ வழியில் சிந்திப்பதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நண்பர்களே, நான் மறுபடியும் கிறிஸ்துவின் சிங்காசன தண்டை சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னை நினைவு கூறுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை இங்கு பிடித்து வைத்ததற்காக நான் வருந்துகிறேன் என்று கூற முடியாது. இப்பொழுது உருமாறுகளை இங்கு வைத்திருப்பவர்களே, நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது நான் கைகளை அவைகளின் மேல் வைத்தேன். பரிசுத்த ஆவி இறங்கின உடனே நான் அப்படி செய்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் அதிக தரிசனங்களுக்கு செல்லவில்லை, ஏனெனில் நான் பலவீனமாயும் களைப்பாயும் இருக்கிறேன். இங்கு நான் 2-3 மணி நேரம் இருந்து பிரசங்கம் செய்தேன் என்பதை நீங்களே அறிவீர்கள். தேவன் தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக ஜெப வரிசையில் உள்ள ஒரு சிலரை மாத்திரமே நான் பகுத்தறிந்தேன். புரிகிறதா? கூடாத காரியம், நம்ப முடியாமல் இருந்தாலும் உண்மையான ஒன்று, ஆராயப்பட முடியாத காரியங்கள். ஆனால் பிசாசோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவில் வல்லமை உண்டு என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். உங்களுக்கு வல்லமை இல்லை, உங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய அதிகாரம், அதாவது நீங்கள் மேலே உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, கிறிஸ்து உங்களை உயர்த்தியுள்ளார். எவ்வளவுக்கு அதிகமாக கிறிஸ்து உங்களை உயர்த்துகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்களை தாழ்த்த விரும்புவீர்கள். பாருங்கள், நீங்கள் மிகவும் தாழ்மையாய் உணர்வீர்கள். எனவே என்னை போன்ற ஈனனை அவர் எப்படி ரட்சித்தார், எப்படி அவர் அதை செய்தார், ஆனால் அவர் அதை செய்தார், அதற்காக நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். மிகுந்த நல் உணர்வாய் உள்ளதே. இயேசுவின் நாமத்தில் வணங்கி அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாய் விடுவோம். நம்முடைய யாத்திரை முடிவரும் போது பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாய் நாம் அவருக்கு முடிசூட்டுவோம். விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம். ஓ, என்னை இனிமை பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ விலையேறப்பட்ட நாமம். அவர் அற்புதமானவர் அல்லவா? பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். இப்பொழுது கவனியுங்கள், இதை மறக்க வேண்டாம். நீங்கள் பல்லவியை பாடுங்கள், நான் அதற்கு சரணத்தை பாடுகிறேன். பாருங்கள், நான் பாட விரும்பும் அடுத்த சரணம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இயேசுவின் நாமத்தில் வணங்கி அவருடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாய் விடுவோம். நம்முடைய யாத்திரை முடிவரும் போது பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாய் நாம் அவருக்கு முடிசூட்டுவோம். புரிகிறதா? இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஒவ்வொரு கன்னிக்கும் கேடயமாக உன்னை சுற்றிலும் சோதனைகள் சூழும் போது அந்த பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் உச்சரிப்பாயாக. அவ்வளவுதான். அந்த கையை உயர்த்தி சறுக்கி வந்து செயலற்றில் இருக்கும் சத்தத்தை கவனி. புரிகிறதா? பார்த்தீர்களா? அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரிப்பாயாக. விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். விலையேறப்பட்ட நாமம், ஓ விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை மறுபடியும் கூறுவோம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நாம் அந்த சரணத்தை மீண்டும், அதாவது இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல், ஒவ்வொரு கண்ணிக்கும் கேடயமாக என்னும் சரணத்தை பாடுவோமாக. நம்முடைய கண்கள் மூடியிருப்பதோடு நாம் அதை இப்பொழுது பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஒவ்வொரு கன்னிக்கும் கேடயமாக. இப்பொழுது கவனியுங்கள், என்ன செய்ய வேண்டும்? உன்னை சுற்றிலும் சோதனைகள் சூழும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரிப்பாயாக. விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் நான் ஜெபிக்கவில்லை, இல்லை. எனக்கு தொண்டையோ சற்று கரகரப்பாய் உள்ளது. எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாய் உள்ளதால் நான் எதையும் கூறவில்லை. நீங்கள் முடித்து அனுப்பி வைக்க விரும்பினால், இல்லை, சரி, நீங்கள் ஜெபித்து அனுப்பி வையுங்கள். அது அருமையாயிருக்கும். பூமியின் நம்பிக்கையும் இப்பொழுது உங்கள் போதக சகோதரர் நெவில்.